கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விழிப்பு ஜெபத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6:10 வாசிக்கலாம்.
தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான்.
தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். டேனியல் prayed and gave thanks before his God as he did aforetime. தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் த ப்ரேயர் லைஃப் ஆஃப் டேனியல். த ப்ரேயர் லைஃப் ஆஃப் டேனியல், தானியேலுடைய ஜப வாழ்க்கை. கிறிஸ்டியன் பிரின்சிபல் என்னவென்றால் ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே. அநேகர் வந்து பிரசங்கம் பண்ண ஆசைப்படுவாங்க, இந்த மெசேஜில் வந்தாலே பிரசங்கம் பண்ண ஆசை வரும். ஏனென்றால் தீர்க்கதரிசி செய்தி அவங்க படிக்கிறாங்க, படித்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஞானம் வந்த பிறகு பிரசங்கம் பண்ணணும்னு தான் நிறைய சகோதரமார்கள் ஆசைப்படுவாங்க. அதே சமயத்தில் ஜபிக்கிறதுக்கு ஆசைப்படாது. ஜபம் பண்ணுன்னா அந்த ஆராதனைகளை நெக்லெக்ட் பண்ணுவாங்க, ஜபத்தில் அவங்களால ஸ்டே பண்ண முடியாது. பிரசங்கம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கும். அதே சமயத்தில் பிரசங்கம் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களால வர முடியாது. இதுதான் நான் மெசேஜில் பார்க்குற காரியங்கள். ஆனால் ஜபன்னா எல்லாருக்குமே ரொம்ப அலர்ஜியாக இருக்கும். அதே சமயத்தில் பெந்தகோச சபைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரே ஜபம் ஜபம் உபாச ஜபம் உபாச ஜபம்னு தான் சொல்லுவாங்க. அங்கே அதிகமான ப்ரேயர் ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. இப்பொழுது அவங்க பாடலில் இறங்கிட்டாங்க, பாடல் பாடுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். விதமாக இருக்கும் பொழுது நம்ம வந்து சரியான வழியிலே போகணும். இங்கே இருக்கிற எல்லாருமே பர்சனலாக எல்லாருமே தானியேல் எவ்விதமான ஜப வாழ்க்கை செய்தானோ அதே போல் நீங்கள் வாழ்க்கை செய்வீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென். முதல் விழிப்பு ஜபத்திலே நான் உங்களுக்கு பிரேயரை பற்றி சொல்லுகிறேன். அதுக்கு டேனியல் நமக்கு சிறந்த உதாரணமாக இருக்கிறான். ஒரு பெர்ஃபெக்ட் பேட்டர்னாக தானியலை பைபிள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவன் வந்து தினமும் அவன் ஜெபம் பண்ணான்னா அது ஒரு வழக்கமாக ஒரு ஹேபிச்சுவல் ப்ரேயராக வைத்திருந்தான், ஒரு ஹேபிட்டாக வைத்திருந்தான். அதே போல் மெசேஜில் நம்ம வந்தாச்சுன்னா ஜெபிக்கிற அந்த அனுபவம் வேணும். சிலரால 5 மேலே ஜெபம் பண்ண முடியாது, சிலருக்கு வந்து 1.5 மேலே ஜெபம் பண்ண முடியாது. நம்ம வந்து 1 ஜெபிச்சோம்னா நம்முடைய வாழ்க்கை சக்ஸஸாக இருக்கும். உங்கள் மேலே நான் ஏன் அந்த பாரத்தை கொடுக்குறேன்னா நீங்கள் வந்து கர்த்தருடைய வருகையை எடுத்துக்கொள்ளப்படணும், உலகப்புறமாக ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த 2 காரியத்துக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாறுதலை காண முடியும். அநேகரால் அது முடியாது, அது ஒரு ஹேபிட்டாக அதை செய்ய முடியாது. கொஞ்ச நாள் செய்வாங்க, அதுக்கு பின்பு செய்ய மாட்டாங்க. சாத்தான் வந்து ஜெபமனுக்கு நம்ம அனுமதிக்க மாட்டான். அப்பொழுது தான் என்ன செய்யும், நமக்கு நிறைய ப்ரோக்ராம் வரும். அந்த நேரத்தில் தான் நம்மளை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. அந்த நேரத்தில் அவங்க மனுஷன் கூட நம்ம பேசிட்டு ஜெபத்தை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அது மாத்திரமல்ல, நமக்கு பல ப்ரோக்ராம்ஸ் வரும். நம்ம அந்த ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு நம்ம ஜெபத்தை விட்டுருவோம். இதுக்கு தான் முதலாவது அந்த ஜெபத்தை பண்ணிட்டேன்னா அதுக்கு பிறகு நம்மளை யார் வந்து சந்திக்க வரலாம், நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம், எல்லாமே ஃப்ரீயாக செய்யலாம். முதலாவது கர்த்தருக்கு அந்த முதன்மை ஸ்தானம் கொடுத்து விட்டோம் என்றால் ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே, அஞ்சதியார பயில் படிக்க வேண்டும், ஒரு மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். கடினமான காரியம்தான். இந்த சபையில் இருக்க எல்லாரும் அப்படி செஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆவிக்குரிய பிரமா மாறிடுவீங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக பெறும். ராப்சர் என்னைக்கு வந்தாலும் நீங்கள் பேரலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், அதை கடைப்பிடிக்கணும். அநேக ஊழியக்காரர்கள் வந்து ஜபம் பண்ண மாட்டார்கள், பயில் படிக்க மாட்டார்கள், தீர்க்கதரிசி செய்தியை படித்து அப்படியே வந்து ஒப்பி வைப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கான ஜப ஜீவி இருக்காது, பயில் படி இருக்காது. அவனுடைய பர்சனலாக அவங்கள போய் சந்தித்தா அப்படி இருப்பாங்க. அதனால் அவங்களுடைய ஊழியம் வந்து ஆசீர்வாதமாக இல்லை. 10-15 பேருக்கு மேலே வரமாட்டாங்க. அப்படி தான் சபைகள் இருக்க காரணம் வந்து அந்த பாஸ்டர் வந்து பைபிளை படித்து நல்ல மாதிரி ஜெபிப்பதில்லை. இது வந்து அவசியம். ஒருவேளை நம்ம இதுவரைக்கும் அதை ஒழுங்காக செய்யலைன்னா இனிமேலாவது நம்ம செய்யலாம். நமக்கு ஆண்டவர் இப்பொழுதும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார், டைம் கொடுக்குறார். கடைசி நேரத்தில் நம்ம செய்தோம் என்றால் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆமேன். ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே. டேனியல் வாழ்க்கையில் அதான் பாண்கிறோம். அவன் வேதத்தை படித்தான், அவன் ஜெபம் பண்ணினான், தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணினான். நம்ம இயேசுக்கு சொல்லுகிறார், 1 மணி நேரமாயிலும் விழித்திருந்து ஜெபிக்க கூடாது. அதைத்தான் நான் சொல்கிறேன். டேனியலுக்கு அதிகமாக செஞ்சிருக்கிறான். நான் ஜீசஸ் சொன்ன காரியத்தை சொல்கிறேன். அதனால் நம்ம 1 மணி நேரம் நான் ஜெபித்து 5 அதிகாரம் பைபிள் படிச்சிங்கன்னா பைபிளையும் நீங்கள் முடிச்சிடலாம். ஆதியாகமத்திலேருந்து ஆரம்பித்து வெளிப்படுத்தல் வரைக்கும் போகணும். இடையில இடையில படிக்கக்கூடாது. சும்மா பைபிளை திறந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று வாசிக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் செய்கிறது நல்ல பைபிள் படிப்பு கிடையாது. ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் போயிடணும். ஒரு முறை முடித்த பிறகு 2ஆம் திருப்பு ஆரம்பிக்கணும். இப்படியே நீங்கள் செய்தீங்கன்னா நீங்கள் பெட்டர் கிறிஸ்டியனாக மாறுவீங்க. எல்லாம் மெசேஜ்னு பேசுவாங்க. அந்த மெசேஜில் இருக்கிறவங்கெல்லாம் அதை குறித்து அப்படி பேசுவாங்க, பிரணாமை குறித்து பேசுவாங்க. ஆனால் அவங்க சொந்த வாழ்க்கையை பார்த்தா பைபிள் படிப்பு இருக்காது, ஜெபிக்கும் இருக்காது. அதனால் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது, ஆவிக்குரிய அனுபவம் இருக்காது, ஆசீர்வாதமும் அவங்க வாழ்க்கையிலே இருக்காது. இதை ரெகுலராக நீங்கள் இந்த வருஷத்தில் 2021 கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமே. 5 அதிகாரம் படித்தா 1 வருஷத்துலேயே பைபிளை முடிச்சிடலாம். அதனால் பெஸ்ட் வே அது. நம்ம அது என்ன சூழ்நிலை இருந்தாலும், நமக்கு என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும், நம்ம அது மத்தியில் நம்ம செய்யும் பொழுது என்ன தடை வந்தாலும் அதை செய்தோம் என்றால் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும். இதே போல் தானியலை பார்க்கும்பொழுது அவன் அவிதமான ஒரு ஹேபிட் வைத்திருந்தான். அதை ஒரு யூஸ்வலாக அவன் செய்வான். அவன் திடீர்னு அதிகமாக ஜெபம் பண்ணிட்டு பிறகு ஜெபம் பண்ணாமல் இருக்க மாட்டான். அவன் வழக்கமாக அதை தினமும் பைபிள் என்ன வாசிக்கிறோம், தினம் 3 வேளையும் அவன் ஜெபம் பண்ணி. அவன் ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறான். பாபிலோனிய கிங்டம் தான் இருக்குதுலே, ரிச்சஸ்ட் கிங்டம் பாபிலோனிய கிங்டம். அந்த பாபிலோனி கிங்டத்தில் முக்கியமான பதவியில் இருக்கிறான். அவனுக்கு எவ்வளோ ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், அவனை எத்தனை பேர் பார்க்க வருவாங்க. அவன் முக்கியமான பதவியில் இருக்கிறான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு எவ்வளோ வந்து இருந்திருக்கும், அது மத்தியிலையும் அவன் செய்தான்னா பாருங்க. அதே போல் தாவீதை பார்க்கும்பொழுது அதிக யுத்தங்களை செய்தான், அவன் அதிக உபத்திரப்பட்டான், அங்கிங்குமாக சவுலினாலே அவன் பயந்து அலைய வேண்டியது வந்து அது மத்தியிலையும் அவன் ஜெபம் பண்ணியிருக்கிறான். சங்கீத புஸ்தகத்தை எழுதியிருக்கிறான். நம்ம அவ்வளோ தூரம் அவங்கள போல நம்ம வந்து செய்யாவிட்டாலும் அட்லீஸ்ட் நம்ம இந்த காரியத்துக்கு நம்ம நேரத்தை கொடுத்தோம் என்றால், கர்த்தரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு நேரத்தை கொடுத்தோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது வருஷக்கிரமை பண்ணிக்கணும். ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கணும். 4 காரியத்துக்காக ஜெபிக்கிறேன்னா 4 காரியத்தை 1, 2, 3 எழுதி வச்சுட்டு அந்த முதலாவது காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அதுக்காக மட்டுமே நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிச்சிங்கன்னா அது ஒரு 10 நிமிஷம் போயிடும். அதுக்கு பிறகு 2வது காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அது 10 நிமிஷம் போயிடும். 2வது காரியத்தை ஜெபிக்கும் பொழுது முதல் காரியத்தை கொண்டு வரக்கூடாது. சிலர் என்ன செய்வாங்கன்னா ஜெபிக்கும் பொழுது அப்படியே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. ஏற்கனவே அதுக்கு ஜெபிச்சிருப்பாங்க, பிறகு வந்து அதுக்காக ஜெபிப்பாங்க. அதே போல் நம்ம 1 பை 1 நம்ம ஜெபிச்சா 5 காரியம் ஜெபிக்கிறதுக்கே உங்களுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். உங்கள் ஜெபம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும் பொழுது அந்த ஜெபத்தை பல்லோகத்தில் ஆண்டவர் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. இதுதான் ஒழுங்கு. மனசில் நமக்கு பல எண்ணங்கள் வரும். நம்ம மனசில் சில கவலைகள் இருக்கும், நம்ம மனசில் சில பிரச்சனைகள் இருக்கும். நம்ம ஜெபிக்கும் பொழுது அதெல்லாம் குறுக்க குறுக்க வரும். அது உங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தாலே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் present trouble இருக்கிறது. நம்ம தற்பொழுது இருக்க ட்ரபுள் எல்லாமே சில மனசுல இருக்கும். அந்த இதெல்லாம் குறுக்க குறுக்க வந்து அது நம்ம ஒழுங்கா ஜெபம் பண்ண கூடாது, ஒரு மனமாக ஜெபிக்க கூடாது. ஒரு மனம் என்று சொல்லும் பொழுது சபையார் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஜெபிப்பது மாத்திரமல்ல, உங்க மனசுல உங்களுக்குள்ளே ஒருமைப்பாடு வேண்டும். உங்க மனசு அலமோதாதபடி, பல குழப்படியில இராதபடி மனசு வந்து நிம்மதியாக ஒன் பை ஒன்னாக ஜெபிச்சா அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. நீங்க மாத்தி 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 குழப்பத்தி குழப்பித்து குழப்பி குழப்பி ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்துல வந்து அவ்வளவு எஃபெக்ட் இருக்காது. அது ஜபந்தான் இருந்தாலும் அதில் எஃபெக்ட் இருக்காது. உங்கள் மைண்டை வந்து நீங்கள் அவிதமான ட்ரெயினப் பண்ண வேண்டும். அந்த ட்ரெயினப் பண்ணினீங்கன்னா கொஞ்ச நாள் கஷ்டம் இருக்கும், பிறகு நீங்கள் வந்து ட்ரெயினப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஜப வீரராக மாறிடுவீங்க. உங்கள் மைண்டு வந்து பேலன்ஸ் ஆகும், நீங்கள் எதுக்குமே கவலைப்பட மாட்டீங்க, திணற மாட்டீங்க, குழப்ப மாட்டீங்க. ஏன்னா மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் உங்களுக்கு ட்ரெயினிங் கிடைக்குது. எங்கே ஜபத்தில் தான் அது கிடைக்கும். அப்படி நிறைய குழப்பம் வந்தால் நம்ம ஒரு பாயிண்ட்டும் ஒழுங்காக ஆண்டவர்கிட்ட நம்ம தெரிவிக்க முடியாது. நமக்கு அஞ்சு பாயிண்ட் இருந்தால் போதும், அதையே அடுத்த நாள் ஜெபிக்கலாம். அது நமக்கு இப்போ நமக்கு மனசு திருப்தி வரும் வரைக்கும் அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நமக்கு அதுக்கு போதுமான ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டுனா நம்ம நம்ம வந்து வேறு குறிப்புகள் பண்ணலாம். அல்லது நமக்கு என்னச்சா அதே பாயிண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் பல நாட்கள் கூட ஜெபிக்கலாம். இது வந்து நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். தானியல் அவிதமான அனுபவத்தை பெற்றிருந்தான். வழக்கமாக ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய லைஃப்பில் வழக்கமாக ஜெபிக்கிற அந்த வாழ்க்கை தான் ப்ரேயர் லைஃப். ப்ரேயர் லைஃப் நமக்கு தேவை. நம்ம ப்ரேயர் பண்ணணும்னா அதுக்கு முன்னால் நம்ம பைபிள் படித்தா அந்த பைபிள் படிக்கிற வசனத்தை வச்சு நம்ம ஜெபிக்கலாம். எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு ஃபீடிங் தேவை. நம்முடைய சரீரத்துக்கு ஃபீடிங் தேவைப்படுது, போஜனம் தேவைப்படுது. அதே போல் ஒரு நாள் பைபிள் படிக்கலன்னா எப்படி ஃபீடிங் இருக்கும்? அதனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஃபீடிங் தேவை. அதுக்கு தான் 5 chapters நீங்கள் படிக்க சொல்கிறேன். அப்படி படிச்சுன்னா உங்களுக்கு ஆத்மாக்கு ஃபீடிங் கிடைக்குது. நீங்கள் அதை வச்சு அதில் முக்கியமான வசனத்தை அண்டர்லைன் பண்ணி அதையும் நீங்கள் ஜெபத்தில் கொண்டு வரலாம். உங்களை ஒப்பு கொடுப்பதுக்கு அதை கொண்டு வரலாம், டெடிகேட் பண்ணதுக்கு அதை கொண்டு வரலாம். இப்படி வந்து இதுதான் ஒரு நார்மல் கிறிஸ்டியன் லைஃப். இந்த நார்மல் கிறிஸ்டியன் லைஃப் இல்லாமல் நாங்கள் மெசேஜில் இருக்கோம், நாங்கள் தீர்க்க தரிசியை விசுவாசிக்கிறோம், 99% அப்படி தான் இருக்கிறாங்க. மெசேஜில் இருக்கிறவங்களுக்கு அநேருக்கு ஒழுங்கு கிடையாது. நான் பார்த்ததில் அநேருக்கு ஒழுங்கு கிடையாது, ஒழுங்கில்லாத ஒரு ஜீவியம். அதனால் செய்தி வளருவதில்லை. இந்த செய்தி வந்து மேற்கொள்ளாதபடி அது வந்து தமிழ்நாட்டிலேயும் அது பெங்களூர்லேயும் அவ்விதமாக தான் இருக்குது. நம்ம பார்த்ததில் அப்படி இருக்குது. காரணம் என்னென்னா அந்த பாஸ்டர் அந்த விசுவாசிகள் வந்து ஒரு ஜப வாழ்க்கை இல்லை. டேனியலுக்கு ஒரு ப்ரேயர் லைஃப் இருந்தது. இதுக்காக நம்ம வந்து நம்மை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். நம்முடைய மனசு, நம்முடைய லைஃப், நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் நீங்கள் வந்து பெஸ்ட் கிறிஸ்டியனாக இருப்பீங்க. சிலருக்கு சில காரியங்களில் கட்டுப்பாடாக இருக்கிறாங்க, நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னா அப்படியே உறுதியாக இருக்கிறாங்க. நீங்கள் இந்த காரியத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. உங்கள் லைஃப்பை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டா பெஸ்ட் கிரிஷன். மற்றவங்க பார்க்கணுன்னு நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. சிலர் மற்றவங்க பார்க்கணுன்னு ஜெபிப்பாங்க, ஆனால் அந்தரங்க வாழ்க்கையிலே ஜெபம் இருக்காது. அது மாதிரி மற்றவங்க பார்க்கணுக்காக அல்ல, நம்ம ஆசீர்வாதத்தை பெறணும், நம்ம ஆவிக்குரிய பிரமா மாற வேண்டும், தேவனுக்கும் நமக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்க வேண்டும். அந்த மாதிரி எண்ணத்தில் தான் நம்ம ஜெபிக்கணும். மற்றவங்க பார்க்கணும்னு வேதபாரர் பரிசேரி ஜெபிச்சாங்க. அதுக்கு எந்த அவங்க பலனை அடைந்து தீர்ந்தது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை மற்றவங்க பாராட்டுவாங்க. பாராட்டும் பொழுது அவங்க பலன் முடிஞ்சு போச்சு. அவங்க கத்துட்டுலேருந்து எந்த பலனும் அவங்களுக்கு கிடைக்காது. ஒன்று ராஜாக்கள் 8:48-49
தங்களை சிறைப்பிடித்துக் கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து
சரி தங்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் மனம் திரும்பி அவள் இந்த ஆலயத்துக்கு நேராக ஜெபித்தாள். நான் கட்டின இந்த ஆலயம் சாலமன் சொல்லுகிறான். நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு நேராக அவர்கள் ஜெபம் பண்ணினால் நீர் அவருடைய பரலோகத்தின் வாசஸ்தலத்தில் இருந்து நீர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய நியாயத்தை விசாரித்து அவர்களை விடுதலை பண்ண வேண்டும் என்று ஏதோ சாலமன் அந்த ஆலயத்தை டெடிகேட் பண்ணும் பொழுது அவன் ஜெபம் அமிதமாக ஜெபம் பண்ணினான். அந்த ஆலயம் 300 சில்லற வருஷங்கள் அது இருந்தது. அதன் பின்பு நேபுகாத்நேச்சார் இடித்து போட்டு விட்டான். நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு நேராக அவங்க சத்ருவின் தேசத்தில் இருந்து தங்கள் சிறைப்பட்டு போன தேசத்தில் இருந்து அதற்கு நேராக ஜெபம் பண்ணினால் நீர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை விடுவிக்க வேண்டும், அவர்களுக்கு நியாயத்தை செய்ய வேண்டும் என்று சாலமன் ராஜா ஜெபம் பண்ணினார். அந்த ஆலயத்தினுடைய டெடிகேஷன் ப்ரேயரில் அவர் சொல்லுகிறான், ஒரு லாங் டெடிகேஷன் ப்ரேயர் பண்ணுகிறான், எல்லா பாயிண்ட்ஸையும் கொண்டு வருகிறான். அதில் ஒரு பாயிண்ட் செய்து அவன் ஜெபம் பண்ணி எத்தனையோ வருஷம் ஆகிவிட்டது, ஆனாலும் அவன் ஜெபத்துக்கு இன்னும் எஃபெக்ட் இருக்குது. ஹலலுயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நாளைக்கு பலன் உண்டு. ஹலலுயா. ஜெபம் வந்து வீணாக போகாது. காட் ஆல்வேஸ் ஆன்சர் ப்ரேயர். ரெண்டே காரியம் தான் கிறிஸ்டியானிட்டியே, ரெண்டே காரியம் தான், ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே. இந்த ரெண்டையும் செய்யாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை செஞ்சால் அது என்ன ஜீவியம்? மாயமாலமான ஜீவி. இந்த ரெண்டையும் செய்யாத கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சாபனத்துக்காரங்க நிறைய பேர் செய்கிறாங்க, ஆனால் அவங்க சத்தியத்தில் இல்லாமல் செய்கிறாங்க. த்ரீ காடை பிலீவ் பண்ணாலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பைபிள் படித்து எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. திருத்துவத்தை நம்பினாலே எல்லாம் போச்சு. நம்ம வந்து வார்த்தையில் இருக்கிறோம், ஒன் காடை பிலீவ் பண்ணுறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிலீவ் பண்ணுறோம். நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்பதுக்கு அவர்கிட்ட வந்து அதுக்கு நியாயம் இருக்கிறது. நீங்கள் என்னிலே என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7 அவருடைய வார்த்தையில் இருக்கணும். மெசேஜில் இருந்தால் தான் ஜெபமனுக்கு அங்கே வந்து தகுதி உண்டு, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். மெசேஜில் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட எதையும் கிளைம் பண்ண முடியாது. உங்களுக்கும் எனக்கும் தான் அந்த சான்ஸ் இருக்கு. அவங்க ஜெபத்தை கேட்கதை விட ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை அதிகமாக கேட்பார். ஆனால் எப்படி இருக்குதுன்னா, அவங்க நிறைய அற்புதத்தை சொல்கிறாங்க, அது நடஞ்சு இது நடஞ்சுங்கிறாங்க, நீங்கள் நிறைய அற்புதத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் நீங்கள் தான் நிறைய அற்புதத்தை சொல்லணும். அவங்க சொல்கிறத விட நீங்கள் நிறையா சொல்லணும். ஆனால் அவங்க நிறையா சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நிறையா அற்புதங்களை சொல்கிறாங்க, அது நடஞ்சு இது நடஞ்சுங்கிறாங்க. அதை விட நமக்கு அதிகமாக நடக்கணுமே. நம்ம வார்த்தையில் இருக்கிறோமே, நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே, நம்ம ஒன்றோட பிலீவ் பண்ணுறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிலீவ் பண்ணுறோம். நம்ம வந்து மெசேஜில் இருக்கும் பொழுது நம்ம ஜபத்துக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்கு வேணும். இல்லை, தானியல் வார்த்தையில் இருக்கிறான், அவன் ஒரு யூதனாக இருக்கிறான், அவன் ஒரு ரியல் பிலீவராக இருக்கிறான், பாபிலோனில் இருக்கிறான், மிஸ்ட்ரி பாபிலோனில் இருக்கிறான். அந்த அந்த விதமான ஒரு பாபிலோன் ராஜ்யத்தில் அதிக பாவங்கள் நிறைந்த இடம், அதிக உல்லாசம் நிறைந்த இடம், அதிக விக்கிரகாரணை நடந்த இடம் தான் பாபிலோன். அவன் வேலை பார்க்கறது ஒரு ராஜா கீழே வேலை பார்க்குறான், அவன் அதிக விக்கிரகாரணை செய்கிறவன். அதே போல் தான் நம்ம இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிறோம், விக்கிரகாரணை செய்கிற ஒரு கவர்மெண்ட்டில் நம்ம இருக்கிறோம். நம்மளும் பாபிலோனில் தான் இருக்கிறோம். அந்த நேரத்தில் அவன் வந்து வழக்கமாக ஜெபம் பண்ணுறவனாக இருந்தான். மைக்கா த ப்ரோஃபெட் சிக்காகோ என்ற இடத்துல 61:4:26 கொடுத்த செய்தியில் பிறந்த பெண விதமாய் சொல்லுகிறார், ஐ டோன்ட் கேர் ஹவு மெனி டிக்ளரேஷன் யூ மேக். அவன் என்னதான், நீ என்ன சட்டங்களை போட்டாலும் என்ன டிக்ளரேஷன் நீ கொடுத்தாலும் அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஐ ஹவ் காட் அ ஹேபிட் ஆஃப் கோயிங் டு த விண்டோ அண்ட் ரைசிங் இட் அப் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட் அண்ட் ப்ரேயிங் டு மை காட். எனக்கு வந்து அந்த ஜன்னலை திறந்து அந்த அதுக்கு நேராக எருசலேமுக்கு நேராக ஜெபிக்கிற ஒரு வழக்கம் எனக்கு இருக்குது. ஜெபம் வந்து வழக்கமாக இருக்கணும். ஜெபம் பண்ணப்போ ஜெபம் பண்ணப்போன்னு சொல்லக்கூடாது பிள்ளைகளை. அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜெபிக்கணும். அதே போல் மனைவியோ அல்லது புருஷனை பார்த்து நீ ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு சொல்லக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜெபிச்சிடணும். நம்ம காலையில் ஜெபிக்கலன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். அதனால் முதல்ல ஜெபம் பண்ணி முடிச்சிடணும். இதனால் ஒரு ஹேபிட் இருந்தது. தானியலே போல் நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், ஐ ஹவ் காட் அ ஹேபிட் ஆஃப் கோயிங் டு த விண்டோ and praying to my God. நான் அவன் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் அவனுக்கு இருந்தனாலே கவர்மெண்ட் என்ன சட்டம் போட்டாலும் சிங்க கவியில போடுன்னு சொன்னாலும் அதை பத்தி ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லுகிறான். ஐ காஸ் ஹிம் எ நைட் இன் த லைன்ஸ் டென், இட் காஸ் ஹிம் எ நைட் இன் த லைன்ஸ் டென். அவன் அப்படிதமா ஜெபித்தனால சிங்க கவிலே ஒரு ராத்திரி முழுதும் போடப்பட்டான். ஒரு ராத்திரி முழுதும் அவன் அங்கே 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 சிங்கக்கவியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பட் ஈ ஸ்டேட் வித் த வேர்டு, அவன் வார்த்தையிலே அவன் நிலைத்திருந்தான். காட் ஆல்வேஸ் டேக்ஸ் கேர் ஆஃப் ஹிஸ் வேர்டு, ஆண்டவர் எப்பொழுதுமே தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் அந்த மாதிரி ஒரு வழக்கமாக ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருந்தால் உலகத்தில் என்ன காரியங்கள் வந்தாலும் ஐ டோன்ட் கேர், நீங்கள் நான் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமேன்,
ஆமேன்.
அதுக்கு பிறகு இன்னொரு செய்தியில் அவர் சொல்லுகிறார், ஹீ கேர்ஸ், டூ யூ கேர், அவர் உங்களை விசாரிக்கிறார், நீங்கள் கவலை கொள்கிறீர்களா என்றதான ஒரு செய்தியில் அவிதமாய் சொல்லுகிறார். டேனியல் கேர்டு ஃபார் காட்ஸ் வேர்டு எனப் டு ப்ரே சின்சியர்லி. அவன் கர்த்தருடைய வார்த்தை குறித்து அவன் வந்து அவன் கவனிக்க கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறவனாக இருந்தான். சின்சியராக அவன் ஜெபம் பண்ணினான். டேனியல் கேர்டு ஃபார் காட்ஸ் வேர்ட், அவன் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி அவன் கவனம் செலுத்தினான். காட் கேர்டு ஃபார் டேனியல், இது அதனால கர்த்தர் தானியலை கவனித்து கொண்டார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காக கவலைப்பட்டா அவருடைய வார்த்தையை நிறைவேற்றணும்னு நினைச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமீன். சின்சியர்லி ப்ரேட், உத்தமமாக ஜெபம் பண்ணினான். ஈ டிஸ்ஒபைட் த டினாமினேஷனல் ஆர்டர்ஸ், நேபுகாத்நேஜர் போட்ட அந்த ஆர்டர், அந்த தரியு போட்ட ஆர்டரை வந்து அது டினாமினேஷனல் ஆர்டர் என்று பிரதர் பிரானம் சொல்லுகிறார். டினாமினேஷனல் ஆர்டரை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. ஹீ ப்ரேட் சின்சியர்லி அண்ட் ஹானஸ்ட்லி டு ஹிஸ் காட் எவ்ரி டே. என்ன சொல்கிறாரு? எவ்ரி டே. ஏதோ ஒரு நாளில் நம்ம ஜெபிக்க முடியாமல் போகலாம், ஆனால் தொடர்ந்து அப்படியே பண்ணக்கூடாது. ஒரு நாள் ஜெபிக்க முடியல, அதை காம்பன்சேட் பண்ணலாம், வேற ஒரு நேரத்தில் காம்பன்சேட் பண்ணலாம். அதனால பாருங்கள், அவன் டெய்லி அவன் ஜெபித்தான். ப்ரேட் எவ்ரி டே, ஹி ப்ரேட் சின்சியர்லி அண்ட் ஹானஸ்ட்லி டு ஹிஸ் காட் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணினான். ராஜாவின் கட்டளையை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. கத்தருக்காக அவன் அக்கறை கொள்ளும் பொழுது கத்தர் அவனுக்காக கவலைப்பட்டார். காட் கேர்டு ஃபார் டேனியல் அண்ட் ஈ ஸ்டாண்ட் ஃபார் த வேர்டு, அவன் வார்த்தைக்காக நிற்கும் பொழுது கத்தர் உதவி செய்வார். அதே போல் ஆண்டவர் எப்பொழுதுமே உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. He will do it every time. Daniel enna nanitha innoru seidhila expectation endru seidhila perana solugirar. Kathar vandu avana lions den la irpar endru edhirpaartha. Singa kavila pottalum kathar ange irpar. Hallelujah. He was expecting God to be there. Ange kathar irpar endru avan edhirpaarthan. Yenendral avan katharkku munbaga uttamana irundhan. Rajavukku munbagum avan unmayaga irundhan. அவன்கிட்ட வந்து நீதி நியாயம் இருக்குது, அவங்கள்ட உண்மை நேர்மை இருக்குது, அவனுக்கு ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கிறது. அவன் என்ன கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி பார்த்தான். பலகணிகளை எருசலேமுக்கு நேராக திறந்தான்னா அங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது, அந்த சோலோமன் கட்டின ஆலயம் இருக்கிறது, அதுக்கு நேராக அவன் வந்து ஜெபம் பண்ணினான். ஏனென்றால் அங்கே ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கிறது. எதுக்காக அவன் வந்து அந்த ஜன்னலை வந்து அங்கே திறந்து ஜெபம் பண்ணான் என்றால், அது ஈஸ்டில் இருக்குது எருசலேமே, அதனால் கிழக்க இருக்கிற வாசலை திறந்து ஜன்னலை திறந்து எருசலேமுக்கு நேராக ஜெபிக்கிறான். பாபிலோனுக்கு எருசலேமுக்கு எவ்வளோ மைல் இருக்குது? 600 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது, 700 கிலோமீட்டர் மேலே இருக்குது. இங்கேருந்து பார்த்தா அந்த டெம்பிள் தெரியாது, ஆனாலும் அதுக்கு நேராக ஜெபம் பண்ணி நான் சோலமன விதமாக சொல்லியிருக்கிறான். அதுக்கு நேராக ஜெபம் பண்ணால் அவங்க ஜெபம் கேட்கப்படும். ஏன் அவிதமாக சொல்லியிருக்கிறான் என்றால், அங்கே ஒரு பலி இருக்கிறது. There was a burning sacrifice on the altar. அங்கே வந்து பலிபீடத்திலே ஒரு பலி எரிந்து கொண்டிருக்கிறது. He believed that God heard his prayer. அவனுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டார் என்று விசுவாசித்தான். ஏனென்றால் ஒரு இன்னசன்ட் சப்ஸ்டிடியூட், அவனுக்கு பதிலாக அங்கே ஒரு பலி, ஆட்டுக்குட்டியானது அவனுடைய பாவ நிவர்த்திக்காக அது பலி ஆயிருக்கிறது. ஆமென். அதனால் அவன் பயப்படவில்லை. ஹி டிட் நாட் ஃபியர் த லைன்ஸ், அந்த சிங்கங்களுக்கு பயப்படவே இல்லை. ஹி வாஸ் எக்ஸ்பெக்டிங் காட் டு டெலிவர் ஹிம், கர்த்தர் அவனை வந்து விடுதலையாக்குவார் என்று அவன் விசுவாசித்தான். ஆமென். அங்கே ஒரு பலி இருக்கிறது, ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கிறது. ஆமே, ஒரு நேச்சுரல் லேம்ப் அங்கே பலி ஆயிருக்கு. அனுதினமும் காலையிலையும் மாலையிலையும் அவங்க பலி செலுத்தினாங்க. இப்பொழுது ஆலயம் இடிக்கப்பட்டது, பலி இல்லை. ஆனாலும் சாலமன் சொல்லியிருக்கிறார், அங்கே பலி இருக்கனால அதை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஜபம் கேட்கப்படும் சொன்னதுனால அந்த வசனத்தின்படி அவன் ஜெபிக்கிறான். அதே போல நமக்கு ஒரு பலி இருக்கிறது. ஹல்லேலூயா. எது? கர்த்தர் கல்வாரியிலே நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதனால நம்முடைய சூழ்நிலைகள் எவ்விதமாக இருந்தாலும், லுக் சிட்டுவேஷன் த்ரூ த கிராஸ், அந்த சிலுவை மூலமாக நம்முடைய சிட்டுவேஷனை பார்க்க வேண்டும். அவங்க வந்து கல்வாரியை எதிர்நோக்கி இருந்தார்கள். தே லுக் டு கல்வரி. நம்ம என்ன செய்கிறோம் என்றால் கல்வாரி மூலமாக பார்க்கிறோம். வி லுக் த்ரூ கல்வரி. அவங்க வந்து லுக் டு கல்வரி, கல்வாரி வரும் என்று நினைத்தார்கள். கர்த்தர் நமக்காக வந்து பலியாவார், மெய்யான ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து பலியாவார் என்று அவங்க எதிர்பார்த்து ஜெபம் பண்ணாங்க. நம்ம வந்து ஏற்கனவே நமக்காக பலி ஆயிட்டார். ஆமென். அதனால தே லுக் டு கல்வரி ஆஸ் த ஆன்சர் டு தேர் ப்ராப்ளம்ஸ். தங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஆன்சர் வந்து கல்வாரி தான். அதனால அவங்க கல்வாரியே வந்து எதிர்நோக்கி பார்த்தார்கள். ஆனால் நம்ம வந்து வி லுக் த்ரூ கல்வரி. ஏனென்றால் கர்த்தர் எல்லாத்தையும் நமக்காக செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. ஒன்றியவான் மூணாம் அதிகாரத்தில் நம்முடைய இருதய நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் அவளத்தில் கேட்ட வேலை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். அஞ்சாம் அதிகாரத்தில், ஒன்றியவான் அஞ்சாம் அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், அவர் எப்பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால் நம்ம வந்து அவர்களால் அவளத்தில் கேட்ட வேலை பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய இருதய நம்மை குற்றவாளியும் தீர்க்கக்கூடாது. உன்ட தப்பு இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதை அறிக்கை செய்யணும். அப்போ தான் ஜெபம் கேட்கப்படும். அப்பொழுது பெற்றுக்கொண்டோம். இயேசு இயேசுக்கு ஏற்கனவே கல்வாரியில் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. அதே போல இதோ அவர் நமக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறார். என் ஜபத்துக்கு எப்பவுமே பதில் உண்டு. என் ஜபம் வந்து கேட்கப்படாமல் போகாது. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை. நீ அவங்க கல்வ அந்த லாஸ்ட் கல்லறையில் இயேசு என்ன சொல்லுகிறார்? நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு சோத்திரம். முதலாவது பாசன் சொல்லுகிறார். லாஸ்ரை உயிரோடு எழுப்பதற்கு முன்னதாக அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு சோத்திரம். ஏற்கனவே அவர் செவி கொடுத்து விட்டார். அதன் பின்பு அவர் என்ன சொல்லுகிறார்? நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். எப்பொழுதும் இந்த ரெண்டு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அது கல்வரியில் ஏற்கனவே முடிஞ்சு விட்டது. அவர் நமக்கு செவி கொடுத்து விட்டார். எல்லாத்தையும் அவர் கல்வாரியில் நம்முடைய ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் அதுதான். கல்வாரி மூலமாக நம்முடைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். ஏற்கனவே அவர் செய்து முடித்து விட்டார். பின்பு என்னன்னா, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். ஒரு ஜபம் கூட நம்ம வாழ்க்கையில் கேட்கப்படாமல் போகாது. இதுதான் உங்களுடைய ஃபெய்த். இல்லை, இந்த ஜபம் இது கேட்டார் அது கேட்க மாட்டார் அப்படி கிடையாது. என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஜபம் எல்லாத்துக்குமே பதில் உண்டு. அது மேரேஜாக இருந்தாலும், சைல்டு பர்த்தாக இருந்தாலும், ஜாப்பாக இருந்தாலும், அல்லது ஏதாவது ஒரு நமக்கு ஹீலிங்காக இருந்தாலும், கண்டிப்பாக நம்ம ஜபத்துக்கு பதில் உண்டு. இந்த ஆணித்தரமான விசுவாசம் நம்முடைய ஹார்ட்டில் இருக்கணும். அவங்களுக்கு தான் எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கும். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபடுகிற அலையை போல் இருக்கிறான். அவன் தேவனிடத்திலிருந்து எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். யாக்கோபு ஒன்னாம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதனால் சந்தேகப்படும் பொழுது, கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நினைச்சோம்னா போச்சு. ஒரு சகோதரி என்ன செய்வாங்கன்னா, எப்பவும் தங்களுடைய சரீரத்துக்கு பலவீனத்தையே சொல்லுவாங்க. எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும் அதுதான் சொல்லுவாங்க. கர்த்தர் உனக்கு சுகத்தை சம்பாதித்து விட்டார். It's already finished. In God's sight, it is already finished. அப்படின்னா அவங்கள அந்த ஃபெய்த் வராது. இல்லை, எப்பொழுதும் சிலர் வந்து தங்களுடைய புருஷனை பற்றிய ப்ராப்ளத்தையே சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதில் ஃபெய்த் இல்லை. நீங்கள் புருஷனை ஆதாயம் பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். அவருக்குள்ளே சாத்தான் இருக்கா, நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கா? சாத்தான் ஜெயிப்பானா, ஆண்டவர் ஜெயிப்பாரா? சாத்தானுக்கு எப்போவுமே தோல்வி தான். புருஷன் எப்படி நம்மளை மேற்கொள்ள முடியும்? மேற்கொள்ள முடியாது. நமக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். கிறிஸ்துக்குள்ள எப்பொழுது நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எப்படி ஜெயிக்க முடியும்? அந்த விதமான ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். அந்த விதமான ஃபெய்த் நமக்கு தேவை. டேனியல் அவிதமான வைராக்கியமான ஜெபம். நான் தினமும் மூணு வேலை செய்ய ஜெபம் பண்ணுகிறேன். தானிய அந்த சாலமோனுடைய ஜெபத்தின்படி பலகணியை திறந்து ஜெபிக்கிறேன். அங்கே ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கிறது, அங்கே ஒரு பலி இருக்குது, அந்த பலியில் எல்லாமே முடிஞ்சிருக்கிறது. அதனால் அதை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நான் லயனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ராஜாவின் கட்டளை பற்றி கவலைப்படுதில்லை. நான் வழக்கமாக ஜெபிக்கிறது ஜெபிப்பேன், இயேசு கிறிஸ்து நினைச்ச தேவன் நினைச்சவர் அந்த சிங்க கபியில் வருவார், சிங்க கபிலேருந்து என்னை விடுதலை ஆக்குவார். ஒன்றுமே அவன் கவலைப்படவே இல்லை. அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையில் சிச்சுவேஷன் வரும் பொழுது நம்ம கவலைப்படவே கூடாது, எப்படினாலும் கத்தர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. கத்தர் ஒரு வழியை திறப்பார், வரட்டும் பார்க்கலாம், நம்ம அதை ஃபேஸ் பண்ணலாம். அது சிங்கங்களையும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம், அக்னி சூளையும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம், பார்வோனையும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம், நேபுகாத் நேச்சாரையும் ஃபேஸ் பண்ணலாம், யாரை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம். வரட்டும், அந்த நேரம் வரும்பொழுது நான் அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும் பொழுது கத்தர் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நான் வந்து ஜப வாழ்க்கை வாழுகிறேன். ஜப வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு அவள் வந்து தைரியமாக சந்திக்க முடியும். சிலர் மெசேஜ்மாங்க, ஆனால் நவநாகரியமாக உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பாங்க. ஜப வாழ்க்கை அவங்களுக்கு இருக்காது. அவங்க ஜப வாழ்க்கை இல்லாதனால தான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறாங்க. அவங்க ஜபிக்கிறவங்களாக இருந்தால் அவங்க லைஃபே மாறிடும். இல்லை, டேனியல் அந்த பாபிலோனில் அவன் ஜபிக்கிறவனாக இருந்தான். அதனால் அவன் எதுக்குமே அவன் கவலைப்படவே இல்லை. நம்ம வாழ்க்கையில் கவலைப்படாமல் இருக்கணும்னா நல்லா ஜெபிக்கணும், அல்லது நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். அப்படியாச்சு இப்படியாச்சுமோ, அவங்களுக்கு இதாக இருமோ, நம்ம பிள்ளைகளுக்கு எதாக இருமோ, நம்ம பேர பிள்ளைகளுக்கு எதாக இருமோ, இதே நினைப்பு தான் ஓடும். ராத்திரி ஃபுல்லாக அதே தான் ஓடும், தூக்கம் வராது. இதெல்லாம் ஏன் கவலை வருது? நம்ம சரியானபடி ஜெபிக்க நம்ம பழக்கம் இல்லை, அந்த ஹேபிட் இல்லை. அப்படியே ஜெபம் பண்ணாலும் குழப்பி குழப்பி ஜெபம் பண்ணுது. அதெல்லாம் எப்படி குழப்பி 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 ஜெபம் பண்ணுறவங்களுக்கு கவலை தான் இருக்கும். நல்ல ஜெபிக்க ட்ரைனிங் ஆனவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. எல்லா பாயிண்ட்ஸையும் இந்த பாயிண்ட்ஸுக்காக நான் அதிகம் ஜெபிச்சிட்டேன், இந்த சிச்சுவேஷனுக்காக அதிகம் ஜெபிச்சிட்டேன். அது கத்தர் எப்படினாலும் அதுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துவார். நம்ம அறியாத விதத்தில் ஒரு புது வழியை ஆண்டவர் ஏற்படுத்த முடியும். ஏன்னா நம்ம அதுக்கு போதுமான ஜெபம் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இப்பொழுது தானியேல் வந்து அவிதமாக ஒரு விசுவாசத்தோடு, அந்த பலியின் மேலே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறான். கர்த்தராகிய இயேசு கல்வாரியிலே, we believe that already has God paid the price, God made the way right. கர்த்தர் அங்கே நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிவிட்டார். ஹல்லேலூயா. எல்லா விதமான கிரயத்தையும் செலுத்தி விட்டார். அதனால கல்வாரி சிலுவையிலே பாவத்துக்காக மட்டும்தான் அவர் பலியானார் என்று நம்ம நினைக்கக்கூடாது. அதில் அந்த அட்டோன்மெண்ட்டில் எல்லாமே அடங்கியிருக்கு. அந்த ஆடு பஸ்கா ஆட்டுக்குட்டி அவன் புசிக்கும் பொழுது எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. எல்லா ஆசீர்வாதமும் அதில் அடங்கியிருக்கிறது. அதனால் தேர் இஸ் மோர் இன்க்ளூடட் இன் த அட்டோன்மெண்ட் தென் ஜஸ்ட் த அட்டோன்மெண்ட் ஃபார் சின். அல்ல, கல்வாரியில் இயேசு உனக்காக மறித்தார், உனக்காக மறித்தார், இதுதான் சாப்பிட்றதுக்காரங்க. அது சொல்கிற ஆளுக்கு ஒழுங்கான வெளிப்பாடு இருக்காது. கர்த்தர் உனக்காக மறித்தார், உனக்காக மறித்தார், உன் பாவத்துக்காக மறித்தார், பாவத்துக்காக மாத்திரமல்ல எல்லாமே கல்வாரியில் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய 7 redemptive blessings இருக்கிறது, 7 மீட்பின் ஆசீர்வாதங்கள், 7 ஆசீர்வாதத்தையும் அவங்க கிரயத்தை செலுத்தி விட்டார். 7 redemptive blessings. அதனால கல்வாரியில் பாவத்துக்காக மாத்திரமல்ல எல்லாத்தையும், அதனால தான் நம்ம அதை நோக்கி பார்க்கணும். அதன் மூலமாக நம்முடைய கண்களை அதன் மூலமாக பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் எனக்காக செய்து முடித்து விட்டார். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தி பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அந்த பர்வதத்தில் கல்வாரி மலையிலே நமக்காக ஒரு உயர்த்தப்பட்டார், அதுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கும் பொழுது இதோ அந்த பலிக்கு நேராக அவன் ஜெபிக்கிறான். தான் அங்கே நினைப்பான் நம்ம அந்த கல்வாரி, லுக் த்ரூ கால்வரி, லுக் த்ரூ கால்வரி கிடையாது, லுக் த்ரூ கால்வரி. ஏன்னா அவங்க காலத்தில் இன்னும் அவர் மறிக்கலை, அவன் எதிர்நோக்கி இருந்தான். நம்ம காலத்தில் இயேசு மறித்து விட்டார், அவர் சம்பாதித்து விட்டார், ஆல்ரெடி இட் இஸ் ஃபினிஷ்டு. ஹல்லேலூயா. அதனால் நம்ம அதன் மூலமாக பார்க்கும் பொழுது தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். பலி இல்லாமல் ஜெபம் கேட்கப்படாது. அதனால் இவனுக்கு பலி வந்து அந்த பலியை பார்க்குறான். அதே போல் ஆபிரகாம் எங்கெங்கே போனாலும் அங்கெல்லாம் பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதே போல் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பலி செலுத்தினார்கள். பலி செலுத்தினால்தான் ஜெபம் கேட்கப்படும். ஸோ அந்த தாவீது வந்து பலி செலுத்தினான், அப்பொழுது என்ன சங்கார தூதன் தன்னுடைய உரையை அங்கே தன்னுடைய பட்டயத்தை உரையிலே போட்டார் என்று எழுதியிருக்கிறது. அவன் பலிபீடம் கட்டி அங்கே பலி செலுத்தும் பொழுது தான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது தான் வாதையானது நிறுத்தப்பட்டது. எல்லாமே அந்த பலியிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்களோட நேச்சுரல் லேம்பை கொண்டாந்துங்க, நமக்கு ரியல் லேம். ஹல்லேலூயா. ஏழு கொம்புகளை ஏழு கண்களை உடைய அந்த ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட பண்ணமாக இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் நமக்கு செய்து முடித்து விட்டார். ஆமென்.
ஆமென்.
ஹலோ. வி வில் லுக் எ லைஃப் த்ரூ த ஐஸ் ஆஃப் கல்வரி. அதனால் கல்வரி மூலமாக நம்ம பார்க்கும் பொழுது, நம்முடைய கண்கள் கல்வரி மூலமாக பார்க்கும் பொழுது, ஜீசஸ் கான்கர்ட் எவ்ரி திங். கர்த்தர் வந்து எல்லாத்தையும் ஜெயித்து விட்டார், இன்க்ளூடிங் டெத், மரணத்தையும் அவர் ஜெயித்து விட்டார். ஆமென்.
ஆமென்.
அதனால லுக் டு த கிராஸ், பட் வி லுக் த்ரூ இட். அவங்க லுக் டு த கிராஸ், நம்ம லுக் டு த்ரூ த கிராஸ் அப்படி ஜெபிக்கும் பொழுது அதுதான் மிஸ்ட்ரி. அதுதான் தானியேல் ஏன் பாங்க, அவன் ஜெபம் எப்படி கேட்கப்பட்டது? எருசலேமுக்கு நேராக பலியிட்டிருந்தான். அங்கே ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது, அங்கே ஒரு அட்டோன்மெண்ட் இருக்கிறது. நமக்கும் அதே, அதை விட மேலான அட்டோன்மெண்ட். அது நேச்சுரல் லேம்ப், அது ஒரு ஷேடோ. இன்னைக்கு நமக்கு ரியல் லேம்ப், ஹல்லேலூயா, ரியல் டெம்பிள். ஜீசஸ் நம்முடைய டெம்பிள் ஆயிருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவரே ஆலயமாக இருக்கிறார். ரியல் டெம்பிள், ரியல் சாக்ரிஃபைஸ். இப்பொழுது நம்ம பெர்ஃபெக்ட் வேர்டில் வந்திருக்கிறோம். நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஜெபம் கேட்கப்படும். நம்ம நம்முடைய சிச்சுவேஷனை நம்ம கல்வாரி மூலமாக பார்க்கும் பொழுது நமக்கு ஜெயம் உண்டு. கல்வாரியில் அவர் எல்லாத்தையும் ஜெயித்தார்.
ஆமென்.
அதனால் சிச்சுவேஷன் நமக்கு வரலாம், பலவிதமான இதாக நெகட்டிவ் சிச்சுவேஷன் நமக்கு வரலாம், அது வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு கரண்ட் கட் ஆகலாம், திடீர்னு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணாமல் போகலாம். அதெல்லாம் எதிர்கொள்வதுக்கு அங்கே வந்து சம்மந்தப்பட்டவங்க ரெடியாக இருக்கணும். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் பல சிச்சுவேஷன் வரலாம். இது நெகட்டிவ் வேர்ல்டு, ஆனால் இட் இஸ் அ ஓவர் கமிங் வேர்ல்டு. நம்ம இதை ஜெயிக்க முடியும். அந்த சிச்சுவேஷன் ஒரு செகண்டில் ஆண்டவர் மாற்ற முடியும். ஆமே. நமக்கு தெரியாது, அவர் ஆண்டவர் அற்புதமான வழியை தருவார். நம்ம செபிக்கிறவங்களாக இருந்தால் நமக்கு சிச்சுவேஷன் எல்லாமே மாறும். பிரதர் நல்ல பிரதராக இருப்பாங்க, சிஸ்டர் நல்ல ஜெப சிஸ்டராக இருப்பாங்க, சர்ச்சுக்கு ரெகுலராக வருவாங்க. நம்ம அதனால் நல்ல பிரதர் சிஸ்டர். ஆனால் வாழ்க்கையில் நான் சொல்கிற மாதிரி ஜெப லைஃப் இருக்காது. அங்கே ஜெபத்தில் ஒழுங்கு இருக்காது, ஜெபங்களில் ஒரு ஆர்டர் இருக்காது. அதனால் மிரக்கல் நடக்கலை. பிரதர் நல்ல பிரதர் தான், சிஸ்டர் நல்ல சிஸ்டர் தான். ஆனால் ஏன் மிரக்கல் நடக்கலை? ஜெபம் பண்ணது ஒழுங்கு இல்லை, அதில் ஒரு சரியான ஒரு ப்ரொசீஜர் இல்லை. பாருங்க, நம்ம வந்து எல்லா ஆன்சரும் தே லுக் டு கால்வரி ஆஸ் அ ஆன்சர் டு தேர் ப்ராப்ளம்ஸ். நம்முடைய எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் கர்த்தர் அங்கே ஆன்சர் வைத்திருக்கிறார்.
ஆமென்.
நம்முடைய எல்லா ஜெபமும் கேட்கப்படும். இப்பொழுது இருக்கிற ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண முடியும். இது ஆறுதலான வார்த்தை இல்லை, ரியல் வேர்டு இது.
ஆமென்.
உண்மையில் அது கரெக்ட் சொல்கிற வார்த்தை. சிலர் ஆறுதலுக்காக சொல்கிறாங்க, கவலைப்படாதங்க, பயப்படாதங்க, அதே மாதிரி இல்லை. இது உண்மைதான். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவர் உங்களை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். கண்ணோக்கி பார்க்கும் பொழுது எல்லா ப்ராப்ளம் முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. இப்போ பிரனா ஒரு ஸ்டோரி சொல்கிறார். கிங் ஜார்ஜ் வந்து கனடா விசிட் பண்ணுகிறார். கனடா வந்து ஒரு காமன்வெல்த் கண்ட்ரி, இந்தியாவும் காமன்வெல்த் கண்ட்ரி தான். ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க கையில் அது இருந்தது. அதனால் அங்கே ஜார்ஜ், கிங் ஜார்ஜ் தான் எல்லாருக்குமே ராஜா, கிங் ஜார்ஜ். அந்த கிங் ஜார்ஜ் வந்து கனடாவின் தலைநகர் வான்கூவர், அந்த வான்கூவரை வந்து விசிட் பண்ணும்பொழுது ரோட்டில் அவர் போகிறார். அந்த போகிற வழியில் ஒரு ஸ்கூலில் டீச்சர் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து அங்கே நிறுத்துகிறாங்க. ரோட்டு சைடில் நிறுத்தி, நீங்கள் எல்லாருமே கனடியன் ஃப்ளாகை வந்து வேவ் பண்ண வேண்டும், அசைக்க வேண்டும். ராஜா போகும் பொழுது அவர் வந்து காருலேருந்துக்கிட்டு உங்களை பார்ப்பார். அப்போ நீங்கள் கொடியை அசைக்கணும். அவர் உங்களை பாஸ் பண்ணி போகும் பொழுது கொடியை அசைக்க வேண்டும், கனேடியன் ஃப்ளாகை நீங்கள் வேவ் பண்ண வேண்டும். அவ்விதமாக சொல்லும் பொழுது ஸ்கூலில் இருக்க பிள்ளைகள் எல்லாமே அங்கே ராஜா வர்றதுக்காக காத்திருக்கிறாங்க. கிங் ஜார்ஜும் அவங்களுடைய ராணியும் நினைச்சிறாங்க. அவங்க காரில் போகும் பொழுது இவங்க எல்லோரும் கொடியை அசைக்கிறாங்க. பின்பு எல்லோரும் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க, கிளாஸ் ரூமுக்கு. எவ்ரிபடி பேக் டு த கிளாஸ் ரூம். ஆனால் அந்த டீச்சர் பார்க்குறாங்க, ஒரே ஒரு பெண்ணு வரல, ஒரே ஒரு குழந்தை வரல. ஒன் ஆஃப் த லிட்டில் கேர்ள் வாஸ் மிஸ்ஸிங். அதப்பை அந்த டீச்சர் வந்து தேடி போகும்பொழுது அது ஒரு டெலிஃபோன் போஸ்ட் பக்கத்தில் அந்த டெலிஃபோன் போல் பக்கத்தில் நிற்கிது. அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்குது. அதனால் என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் நீ அழுதுறா, நீ ராஜாவை பார்த்தியா? நான் ராஜாவை பார்த்தேன். நீ கொடியை அசைச்சியா? கொடியை அசைச்சேன். என்ன முடிஞ்சு போச்சு, அப்போ ஏன் அழுறா? ஆனால் அந்த பொண்ணு சொல்லுது, என்ன சொன்னா, நான் ராஜாவை பார்த்தேன், ஆனால் ராஜா என்ன பார்க்கல. ஐ சா ஹிம் பட் ஹி டிட்ன்ட் சீ மீ. நான் ராஜாவை பார்த்தேன், அவர் என்ன பார்க்கல. ஒருத்தரை நம்ம பார்க்கும்பொழுது அவங்க கண்ணை பார்க்குறோம். அதே போல் இந்த பொண்ணு வந்து பார்க்கும்பொழுது ராஜா இவளுடைய கண்ணை பார்த்தார்னா அந்த பொண்ணு மேலே அவர் வந்து அங்கே பார்த்துட்டாருன்னு அர்த்தம். அதனால் நம்ம வந்து ஒருத்தரை பார்க்கும்பொழுது அவங்களுடைய ஐயை தான் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த பொண்ணு நினச்சா கண்ணை திறந்து ராஜாவை பார்க்குது, ராஜா கண்ணை திறந்து இவளை பார்க்கலை. அவர் பொதுவாக அப்படி பார்த்துட்டு போயிட்டார், இவளை பர்டிகுலராக பார்க்கலை. அதனால் ராஜா என்ன பார்க்கலை, நான் ராஜாவை பார்த்தேன், ராஜா என்ன பார்க்கலன்னு அழுதுகிட்டே இருக்கு. பின்பு அந்த குழந்தையை சமாதானப்படுத்தி ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் நம்முடைய ராஜா இயேசு ராஜா அப்படி இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய கிங் ஜீசஸ் வந்து அவர் எப்பொழுதுமே நம்மை வாட்ச் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆல்வேஸ் வாட்ச் யூ எவ்ரி லிட்டில் மூவ் யூ மேக். நீங்கள் ஒரு சின்ன அசைவு அசைஞ்சாலும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு பைபிள் படித்தோமா பார்க்குறார். இன்னைக்கு நேரத்தை எப்படி வேஸ்ட் பண்ணோம். சில வாலிப சகோதரர்கள் வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. பொதுவாக வாலிப சகோதரர்கள் கீழ்படிய மனசு பிசாசு விடமாட்டான். பைபிளே வருஷத்தில் ஒரு நாள் கூட பைபிள் படிக்கிறது கிடையாது. அப்படியும் சில வாலிப சகோதரர் இருக்கலாம். அதெல்லாம் தான் சீரட்டு போகிறாங்க. பைபிள் படிக்க படிக்க நம்மளை அது சுத்திகரிக்கும். நீங்கள் எத்தனை முறை பைபிள் படிக்கிறோம், ஒவ்வொரு முறை பைபிள் படிக்கும்பொழுது உங்களை சுத்திகரிக்கும். பைபிள் படிக்காருடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படாது. மாசு நிறைஞ்சதாக இருக்கும் அவங்க லைஃப். அவங்களுடைய இருதயம் மாசு நிறைந்ததாக இருக்கும். யாருன்னா பைபிள் படிக்கலை, கிரிமினல் மைண்டாக இருப்பாங்க. ஏன் கிரிமினல் மைண்டு? பைபிளை ஒழுங்காக படிக்கிறதில்லை. அதனால் பாருங்கள், நம்ம பைபிளை நிச்சயமாக நம்ம படிக்கணும். கத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நம்ம பைபிள் படிக்கிறோமா படிக்கலையான்னு கத்தர் பார்க்குறார். நம்ம எப்படி சின்சியராக ஜெபிக்கிறோங்கிறது ஆண்டவர் எவ்ரி லிட்டில் மூவ் அவர் கவனிக்கிறார். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம அவர் விசாரிக்கிறார். நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு இதயத்திலேருந்து நம்ம ஜெபிக்கிறோன்னு பார்க்குறார். God will always meet you when you have a need. நம்முடைய வாழ்க்கையில் தேவை இருக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக சந்திப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்ம மேலே நினைவாக இருக்கிறார். ஆமென். ஆமென். மனவாட்டி மேலே அவர் நினைவாக இருக்கிறார். நம்முடைய லிட்டில் மூமெண்ட்டையும் அவர் கவனிக்கிறார். நம்ம கர்த்தருக்குள் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் பார்க்குறார். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தேவையை அவர் கண்டிப்பாக சந்திப்பார். ஆமென்.
ஆமென்.
இதுதான் தானியேலுடைய வாழ்க்கையிலே அங்கே நடக்கிற காரியம். தினமும் அவன் ஜெபமனா, ஒரு ஹேபிட்டாக ஜெபமனும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அதுதான் நம்ம முதலாவது கடைப்பிடிக்க வேண்டிய காரியம். அதனால் சிங்க கபிலே அவனை போட்டாலும் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. இது அவனுடைய காரியங்கள் ஜெயமாயிருந்தது. அவனுடைய காரியங்கள் ஏன் ஜெயமாக இருந்தது? தினமும் அவன் ஜெபிச்சான். ரெண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய விழிப்பு ஜபத்தை பார்ப்போம். விழிப்பு ஜபம் தானியேல் 2:16-20 வாசிக்கலாம். தானியேல் 2:16-20
சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனில் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மீஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்போது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான்.
சரி போதும், இப்பொழுது அவன் வாட்ச் நைட் பிரேயர் பண்றான். ரெண்டாவது நமக்கு வாட்ச் நைட் பிரேயர் தேவை. தனியாக வாட்ச் நைட் பிரேயர் பண்ணலை, கொஞ்சம் பேரோடு சேர்ந்து அவன் வந்து வாட்ச் நைட் பிரேயர். அன்றைக்கி அதை தான் நம்ம செய்ய வரோம். வருஷத்தில் 12 விழிப்பு ஜபம் இருக்குது. இந்த 12 விழிப்பு ஜபத்துலேயும் நம்ம அட்டன் பண்ண வேண்டும். வாட்ச் நைட் பிரேயர். தானியேல் வந்து அங்கே வந்து அவன் ராஜா வந்து என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லவில்லை என்றால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். 12:13 வாசிக்கலாம்.
இதினிமித்த ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்ற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள்.
சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஞானிகள் கொலை செய்யப்படுவார்கள். தானியேல் ஒரு ஞானி, வைஸ்மேனாக இருக்கிறான். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவங்களும் வைஸ்மேனாக இருக்கிறாங்க. சொப்பனத்தையும் சொல்லலன்னா அர்த்தத்தையும் சொல்லவில்லை என்றால் ராஜா வந்து அவர்களை கொலை செய்து போடுவார். தானியேலை கொலை செய்ய வகை தேடினார்கள். மரணத்துக்கும் ஜீவனுக்கும் இடையே உள்ள போராட்டம். நீங்கள் வந்து சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், வெளிப்பாட்டையும் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் இந்த வசனமும் உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு இதுக்கு ஆவிக்குரிய விளக்கமும் தெரியணும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஆவிக்குரிய மரணம் தான் வரும். நம்ம நேச்சுரல் டெத்து கிடையாது, நம்ம ஸ்பிரிச்சுவல் டெத். ஒரு கிறிஸ்தவங்களாக இருந்தால் பைபிள் தெரியணும், பைபிள் ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு தெரியணும். ஒவ்வொரு புக்கிலையும் என்ன இருக்குதுன்னு தெரியணும். கவனமாக படித்தா, மறுபடியும் படித்தா கண்டிப்பாக தெரியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு பைபிளே தெரியாது. மெசேஜ் புக்கை மட்டும் கொஞ்சம் நினச்சாப்புல ஏதாவது ஒன்று எடுத்து படிக்கிறதே உடைய பைபிளே தெரியாது. காரணம் இந்த பைபிளை தூர வச்சுருது. அதெல்லாம் நமக்கு சொப்பனமும் தெரியணும், அர்த்தமும் தெரியணும், ரெண்டுமே தெரியணும். சொப்பனம் தெரிஞ்சால் அர்த்தம் கண்டிப்பாக தெரியும். இந்த பைபிளில் வாஞ்சியாக இருந்தால் ஆண்டவர் ஆவிக்குரிய வெளிப்பாட்டை நமக்கு தருவார். அப்போ சொப்பனத்தையும் சொல்லணும், அதனுடைய வெளிப்பாட்டையும் சொல்லணும். இப்பொழுது அவங்க வந்து ராஜாட்ட போய் தானியேல் வந்து தவணை கேட்குறான். ஆரியோக்கு என்று தானே ஒரு பிரதானி மூலமாக தவணை கேட்குறான். எனக்கு கொஞ்சம் தவணை கொடுங்க, இல்லை நாளை காலையில் வெட்டப்படுவாங்க. ராஜா கட்டளை வந்து ரொம்ப சிவியராக இருக்கிறது, ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கிறது. இதனால் அவங்ககிட்ட போய் ராஜாட்ட போய் தவணை கேட்டு கொஞ்ச நாள் தவணை தாங்க, நான் வந்து சொப்பனத்தையும் சொல்கிறேன், அர்த்தத்தையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்பொழுது சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, அனன்யா, மிசாவேல், அசரியா இந்த இவங்களை கூட்டி கொண்டு நைட் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அதான் நம்ம நைட் ப்ரேயர் பண்ண வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி நைட் ப்ரேயர் வந்து ரொம்ப சின்சியராக ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. 19 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை சோத்தரித்தான். ஆண்டவரே எனக்கு நீர் வெளிப்பாடு கொடுத்ததுக்காக சோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் த மெசேஜ், தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் த ரெவலேஷன் அப்படின்னு கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்தினான். எனக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, தானியேலும் இதோ மலங்கால் படிட்டு ராத்திரியிலே விழித்திருந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் பொழுது ரெவலேஷன் யாருக்கு வருது? அவங்க மூணு பேருக்கு வரல, தானியேலுக்கு தான் அந்த ரெவலேஷன் வருது. ஹல்லேலூயா. அவன் விஷனாக எல்லாத்தையும் பார்க்குறான். ராஜாவுடைய சொப்பனத்தை அவன் விஷனாக பார்க்குறான், தரிசனமாக பார்க்குறான். பின்பு கர்த்தரை அவன் சோத்தரித்தான். ஜெபம் முடிஞ்சு விட்டது. நம்ம மந்த்லி நம்ம வந்து ஒரு நாள் கண்டிப்பாக விழிப்பு ஜபம் செய்யணும். நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் செய்யணும்னா விழிப்பு ஜபம் அவசியம். ஒரு சபைக்கு விழிப்பு ஜபம் அவசியம். தானியேல் வந்து விழித்திருந்து ஜபித்தான். அவன் வாழ்க்கையில் அந்த வாட்ச் நைட் ப்ரேயர் அவனுக்கு இருந்தது. அவன் அன்சீன் வேர்ல்டு, இது ஒரு உலகம், காணக்கூடிய உலகம், காணக்கூடாத உலகம் இருக்கிறது. அந்த அன்சீன் வேர்ல்டோடு கூட அவனுக்கு கான்டாக்ட் கிடைச்சிது. அந்த அன்சீன் வேர்ல்டோடு அவனுக்கு கான்டாக்ட் கிடைக்கும் பொழுது ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா.
ஆமென்.
யோபை நம்ம பைபிளில் பார்க்கும்பொழுது யோபுக்கு வந்த சோதனை யாருக்குமே வரல. அங்கே வந்து சாத்தானும் ஆண்டவரும் பேசுகிறாங்க. காட் அண்ட் சாத்தான் ஆர் டாக்கிங். என்ன டாக்கிங் பண்ணுறாங்க? ஒரு விசுவாசியை குறித்து பேசுகிறாங்க. அந்த விசுவாசி பேர் யோபு. ஆண்டவர் யோபை குறித்து சாட்சி கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற இந்த யோபை போல பூமியிலே யாரும் இல்லை அப்படி என்று கர்த்தர் அவனை புகழுகிறார். ஒரு விசுவாசியை ஆண்டவர் புகழுகிறார். சாத்தா என்ன சொல்கிறான்? நீர் தான் அவனை சுற்றி ஒரு வேலையை அமைச்சிருக்கிறீரே. அவன் வந்து விருதாவாகவா ஆண்டவரை தேடுறான். நீர் அவனுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறீர், அவனை பாதுகாக்கிறீர், அவனுடைய சம்பத்தை ஆசி வைத்திருக்கிறீர், அவனுடைய பிள்ளைகளை ஃபேமிலியை ஆசி வைத்திருக்கிறீர், அதுக்காகத்தான் ஆண்டவரை தேடுறான். இங்கே வந்து நிறைய பேருக்கு கதை வேற மாதிரி இருக்கும். எல்லாம் வந்துட்டாலும் ஆண்டவரை விட்டு பின் வாங்குவாங்க. சர்ச்சைக்கு வர சொல்ல அவங்களுக்கு வந்து வீடு இல்லை. சர்ச்சைக்கு வந்த பிறகு வீடு வந்திருக்கு. சர்ச்சைக்கு வந்த பிறகு நல்ல வருமானம் வந்திருக்கு. சர்ச்சைக்கு வந்த பிறகு மேரேஜ் ஆகி குழந்தைகள்லாம் பெற்று அவங்க ஃபேமிலியாக மாறியிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் பின்வாங்கி போவாங்க. எல்லாம் கிடைச்ச பிறகு அப்படியும் ஜனங்கள் இருக்கிறாங்க. சிலர் எல்லாம் ஆண்டவர் தாராரணி வந்து ஆண்டவரை தேடுறாங்க, அது நல்லது தான். ஆபிரகாம் எல்லாமே ஆண்டவர் கொடுத்தார், ஆபிரகாமுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். ஆபிரகாம் கத்தரை தேடினான், அது நல்லது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க இன்னும் ஜாஸ்தி தேடணும், குறைச்சிடக்கூடாது. அதுதான் கரெக்டானது. ஆபிரகாம் அப்படி தான் ஆண்டவரை தேடினான். அதே போல் தான் யோபு கத்தரை தேடும் பொழுது இவன் அந்த பாயிண்ட்டை கொடுக்குறான். நீர் அவனை ஆசீர்வதித்தனால அவனை சுற்றி ஒரு வேலி வைத்திருக்க, ஒரு பவுண்டரி வைத்திருக்கிறேன். அந்த பவுண்டரி, அந்த ஹெட்ஜை நீ எடுத்து போட்டீன்னா நான் போய் அவனை தொடுவேன், அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னா அவன் உண்மை தூசிப்பான். அப்பொழுது அவனுக்கு ஒரு நாளில் எல்லா நியூஸும் வருது. அவனுடைய அந்த மிருகஜீவன்கள்லாம் போயிடுது. அவனுடைய பிள்ளைகள், 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் மறித்து போகிறாங்க. காற்று வீட்டு மேலே அடித்து எல்லாருமே செத்து போயிட்டாங்க. 1 by 1 அவனுக்கு பேட் நியூஸ் வருது, துர்ச்செய்தி வருகிறது. ஆனாலும் அவன் கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய பசுத்த நாமத்துக்கு சோத்திரம் என்று சொல்கிறான். இப்பொழுது சாத்தான் வந்து டாக் பண்ணுகிறான், ஆண்டவர்கிட்ட டாக் பண்ணுறான். இது அந்த வேலில் நடக்குது, இந்த வேலில் இல்லை, அந்த வேலில் நடக்குது. ரெண்டு உலகம் இருக்குங்கிறத எப்பவுமே நீ நினைக்கணும். இந்த வேலில் உனக்கு அந்த வேலில் கிராண்ட் ஆனதான் இங்கே எதுவும் நடக்கும். அங்கே பெர்மிஷன் இல்லாமல் இங்கே ஒன்றும் நடக்காது. எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்ரி திங் இஸ் காட்ஸ் கண்ட்ரோல். நத்திங் ஹேப்பன் வித்தவுட் ஹிஸ் பெர்மிஷன். இந்த இது நம்ம பாலிசி நம்ம மனசில் எப்பவும் பதியணும். ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாம் இருக்குது. தலைகீழ காரியங்கள் போனாலும் நமக்கு என்னென்னா எல்லாமே ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் சாத்தான் நம்ம சோதிக்க முடியும். எல்லாம் அந்த வேலில் நடக்குது. அங்கே காட் அண்ட் சாட்டன் டாக்கிங். இங்கே இந்த சூழ்நிலைகள்லாம் இப்படி வருது. இது யோபுக்கு வந்து தெரியலை, அது அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அவன் சொல்லுகிறான், தோலுக்கு பதிலாக தோலையும். தோலுக்கு பதிலாக தோலைன்னா அவனும் ஒரு தோலில் இருக்கான், அவன் மனைவி அவனுடைய பிள்ளைகளும் தோலில் இருக்கிறாங்க. தோலுக்கு பதிலாக பிள்ளைகள் செத்தா பரவாயில்ல, அவன் உயிரோடு இருக்கானே, அதனால் அவன் வந்து வந்து தூசிக்க மாட்டான். தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் கொடுத்துருவான். அவன் உயிர் இருந்தால் பரவாயில்ல, உயிர் இருக்குல்ல, எல்லாம் போனோட பரவாயில்ல, அவன் உயிர் இருக்குல்ல. நீர் மட்டும் அவன் தோலை தொட்டியிருந்தா, அவன் மாம்சத்தையும் எலும்பையும் தொட்டினா உண்மை தூசிப்பான். அதே போல் கத்தர் என்ன சொன்னார், மாம்சத்தையும் எலும்பையும் நான் வந்து தொடக்க உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன், ஆனால் அவனுடைய ஜீவனை நீ தப்ப விடு, அவனுக்கு மரணம் மட்டும் வரக்கூடாது. அப்படி கத்தர் பெர்மிஷன் கொடுத்துட்டார். ஆனால் அவர் பவுண்டரி வைக்கிறார், அவனுடைய ஜீவனை மட்டும் நீ டச் பண்ணக்கூடாது. அவன் ஒரு சமுத்திரத்துக்கு ஒரு பவுண்டரி வச்சுருக்காரு, இது மட்டும் வா, இதுக்கு மிஞ்சி வராது. கடலுக்கு கரை கிடையாது, ஆனாலும் ஆண்டவர் ஒரு பவுண்டரியை வச்சிருக்கிறார், அது மேற்கொண்டு வராது. அந்த இடத்துல வந்தவுடனே அலைகள் ஸ்டாப் ஆயிரும். ஏன் ஸ்டாப் ஆகுது? கத்தர் அதுக்கு ஒரு பவுண்டரி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய திராணிக்கு மேலே அவர் சோதிக்க இடம் கொடுக்க மாட்டார். ஆமென். கத்தர் ஒரு பவுண்டரி வச்சிருக்கிறார், ஒரு லிமிட் வச்சிருக்கிறார், ஒரு எல்லைக்கோட்டை வைத்திருக்கிறார். இதுக்கு மேலே நீ போகக்கூடாது. இதை அவன் அப்படியும் கத்தர் அவன் தூசிக்கவில்லை. ஹல்லேலூயா. நீர் என்னை கொண்டு போட்டாலும் நான் உம்மிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு 13:15 வாசிக்கிறோம். இவ்விதமாக உறுதியாக இருக்கும் பொழுது கத்தர் என்ன செய்தார்? ரெட்டிப்பான நன்மைகளை தந்தார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணினார். அவன் தோலையும் சரிப்படுத்தினார். அவன் தோலும் சைனிங்காக மாறினது. அவனுக்கு என்னஜா மறுபடியும் அவன் 10 பிள்ளைகளை பெறவுக்கு ஆண்டவர் ஸ்ட்ரென்த்தும் கொடுத்தார். வெளி பார்த்தீங்களா? ரெஸ்டோர் இஸ் யூத். அதே போல் தான் நமக்கும் ஆண்டவர் ரெஸ்டோர் அவர் யூத். ஹல்லேலூயா. நம்முடைய வாலிபத்தை திரும்ப வரப்பண்ணுவார். நம்முடைய தோலை அவர் சரிப்படுத்துவார். தோலுக்கு பதிலாக தோலை கொடுத்துருவான். தன் ஜீவனுக்கு பதிலாக எல்லாத்தையுமே கொடுத்துருவான். அதனால் அவன் தூசிக்கலன்னு நீர் பெருமை பாராட்டி பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவனுடைய மாம்சத்தை எலும்பையும் தோட்டா, அப்படி தோட்டாலும் அவன் நினைச்சான், நீர் என்னை கொண்டு போட்டாலும் இடத்துல நம்பிக்கையாக இருப்பேன். ஆமென். பாருங்க, அவன் ஜெயிச்சிட்டான். அந்த சிச்சுவேஷன் வரும்பொழுது எல்லாமே அவர் கண்ட்ரோலில் இருக்குது. ஆமென். அவன் நமக்கு முடிவு, நமக்கு ஜெயமாக இருக்கும். ஆமென். இப்பொழுது வைஸ்மேன் எல்லாத்தையுமே கொல்லணும்னு சொல்லும் பொழுது அவன் வந்து அங்கே போயிட்டு இருந்தால் அவன் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். கிப்டட் மேன் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ. கிப்டட் மேன். என்ன கிஃப்ட்டு? ப்ரேயிங் பண்ணுற கிஃப்ட் இருந்தது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஜெபம் நல்லா பண்ண தெரியும். அந்த ஜெபம் பண்ணுற கிஃப்ட்ஸ் வந்து அந்த 3 பேருக்கு இருந்தது. அதனால் அந்த கிஃப்ட் உள்ள எல்லாருமே கிப்டட் மேன், கால்டு மேன், அவங்க அழைக்கப்பட்டவங்க, அவங்க வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க, அவங்க எல்லாரையும் கேட்டு பிகின் டு கம் டுகெதர் டு ப்ரே. ஜாம் பண்ணதுக்கு அவங்க எல்லாரும் ஒன்றுபட்டு வந்தாங்க. எதுக்காக? Revelation from God. Hallelujah. Concerning divine revelation from God. தேவனிடத்திலிருந்து தெய்வீக வெளிப்பாட்டுக்காக ஜெபிப்பது. ஒரு பாஸ்டருடைய மெயின் ஜெபமே அந்த தெய்வீக வெளிப்பாட்டுக்காக ஜெபிப்பது தான். நம்ம எல்லாருமே வெளிப்பாட்டுக்காக தான் காத்திருக்கிறோம். உலகமே அப்படி தான் இருக்குது. இந்த மெசேஜில் இருக்கவங்க வெளிப்பாட்டுக்காக காத்திருக்காங்க. வெளிப்பாடு தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். ஆமே. அந்த உலகத்திலிருந்து வர வேண்டும். அவங்க ஒரு பிரேயர் மீட்டிங் செய்யறாங்க, விழிப்பு ஜெபம்.
ஆமென்.
எங்க தானியல் என்ன செய்யறான் என்றால், அங்க ஜெரேமியா புக் அவன் படிக்கிறான். ஜெரேமியா சொல்லி இருக்கிறார், 70 வருஷம் அவங்க அடிமைத்தனத்துக்குள்ள போவாங்க. இப்பொழுது நாங்க அடிமைத்தனத்துல இருக்கிறோம். பாபிலோன் உலகத்தையே ஆளுகை செய்யும். God is giving it Babylon to rule the world. பாபிலோன் உலகத்தை ஆளும்படியாக ஆண்டவர் அங்க பெர்மிஷன் கொடுக்கிறார். இப்பொழுது அந்த நேபுகாத்நேச்சார் அவன் பிரதானமான ராஜா, அவன் சொப்பனம் காண்கிறான், ஆனால் சொப்பனத்தை மறந்து விட்டான். சொப்பனத்தை வந்து தரவு ஞாபகப்படுத்தி பார்க்கிறான். எவ்வளோ ட்ரை பண்ணி அதை மைண்டில் கொண்டுலாம், கண்ட சொப்பனம் ட்ரை பண்ண வரவே மாட்டேங்குது. அந்த கண்ட சொப்பனம் அவனுக்கு நினைவுக்கு வரவே மாட்டேங்குது. அதனால் நம்ம சொப்பனம் காணும்பொழுது சப்கான்ஷியஸில் அதை காண்கிறோம். அவங்க வந்து என்ன செய்யுது, காட்சிகளை காண்கிறோம், பேச்சு சத்தத்தை கேட்குறோம், எல்லாமே நிஜமாக நடந்த மாதிரி தான் காண்கிறோம். ஆனால் நம்ம தூங்கிட்டு இருப்போம். நம்முடைய சப்கான்ஷியன்ஸில் அது நமக்கு எல்லாமே தெரியுது. ஆனால் நம்ம அதுக்கு பிறகு நம்ம விழித்த உடனே நம்ம கான்ஷியன்ஸ் என்ன செய்யுது, அதை நினைவில் கொண்டு வருது. பின்பு நம்ம கண்ட சொப்பனத்தை நம்ம கரெக்டாக சொல்லிடுவோம். அந்த நேரத்தில் நமக்கு தெரியாது, ஆனால் முடித்த உடனே நமக்கு தெரியும். இப்பொழுது இவன் நேபுகாத்நேச்சார் தான் விழித்து பார்க்குறான், எவ்வளோ ஞாபகப்படுத்தி பார்க்குறான், ட்ரை பண்ணி மைண்டில் யோசிச்சு பார்க்குறான், சொப்பனை வரவே இல்லை. ஆனால் அது முக்கியமான சொப்பனன்னு அவனுக்கு தெரியுது. அது ஒரு ப்ராஃபெட்டிக் ட்ரீமாக இருக்கிறது. அது ஒரு தீர்க்க தரிசன சொப்பனமாக இருக்கிறது. அதான் நம்ம புஸ்தத்தில் போட்டிருக்கோம், 4 ராஜ்யங்களின் ரகசியம் போட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்தினுடைய சரித்திரமே அந்த சொப்பனத்தில் இருக்கு. மிலினியம் வரைக்கும் இருக்கு. அவனுடைய காலத்திலேருந்து மிலீனியா வரைக்கும் இப்படி ஒரு சொப்பனத்தை வந்து அவன் கண்டிருக்கிறான். இதனால் அந்த சொப்பனம் முக்கியமான சொப்பனம் ஞாபகப்படுத்தி ட்ரை பண்ணி கொண்டு பார்க்குறான். வரல. சில காரியம் நமக்கு மறந்துடும். நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒருத்தர் பேர் கூட நமக்கு ஞாபகத்துக்கு வராது. என்ன ட்ரை பண்ணாலும் வராது. பேர் ரொம்ப நேரம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக அது ஞாபகத்தில் வந்துடும். இவனுக்கு வெயிட் பண்ணி பார்க்குறான், அது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வரல. இதனால் அவனுடைய தாட்ஸில் வந்து அது வரல. தேவன் தம்முடைய சிந்தையை அவனுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமென். நேபுகாத்நேச்சார் ஒரு பாவி தான், ஆனால் அவனுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்தார். ஏன்னா அவன் ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறான். அவனுடைய பிரஜாதிகளின் ராஜ்யம் நேபுகாத்நேச்சார் காலத்தில் தான் ஆரம்பிக்கிறது. அதனால் கர்த்தர் வந்து அவருடைய தாட்ஸை வந்து அவனுக்கு ரிவீல் பண்ணியிருக்கார். என்ன ரிவீல் பண்ணியிருக்கிறார்? சிம்பிளாக ரினி பண்ணியிருக்கிறார். சிம்பிளாக தான் காமிச்சிருக்கிறார். அது வியாக்கியானத்தை காமிக்கலை. God sent it sealed in symbol. அதை ஒரு சிம்பிளால் முத்திரை போட்டு தான் அவனுக்கு காண்பித்திருக்கிறார். முத்திரைகளை வந்து அவனுக்கு திறக்க இன்டர்பிரேஷன் அவனுக்கு தெரியாது. சொப்பனத்தையே மறந்துட்டானே. நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், காட்ஸ் லைப்ரரியில் எல்லாமே இருக்கு. ஆண்டோருக்கு ஒரு லைப்ரரி இருக்கிறது. அந்த லைப்ரரியில் எல்லாமே இருக்கிறது. ஆமேன்.
ஆமேன்.
இன்னைக்கு விஞ்ஞானமானது அதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. விஞ்ஞானம் வந்து என்ன செய்யுது, கிரிக்கெட் பிளேயர் நடக்குது, நம்ம இந்த நேரத்தில் லைவாக அதை பார்க்கலாம். நான் வந்து அதை பார்க்கலையே, கிரிக்கெட் மேட்ச் நடந்தது, நான் அதை பார்க்கலே அப்படின்னா பரவாயில்ல, பார்க்கலையா, நான் அதை வந்து உனக்கு போட்டு காமிக்கிறேன். வேணா நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன், உனக்கு அதே வந்து அதே அந்த விளையாட்டை வந்து உனக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா அது அந்த கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கு. நேற்று நடந்த மேட்சை நேற்று பார்க்கலன்னா பரவாயில்ல, அதை இன்னைக்கு பார்க்க முடியும். அதெல்லாம் சாத்தான் வந்து சயின்ஸ் மூலமாக இவ்விதமான காரியங்களெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறான். ஆண்டவர் தம்முடைய ஃபோர் நாலேஜ் படி எல்லாத்தையுமே செயல்படுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஃபோர் நாலேஜ் இந்த ஜன 4 கிங்டம்ஸ் பிறகு காட்ஸ் கிங்டம் வரும்னு, அது அவருடைய ஃபோர் நாலேஜ், முன்னறிவு. இந்த முன்னறிவு அங்கே வந்து நேபுகாத்நேச்சாருக்கு அதை வெளிப்படுத்துகிறார், சிம்பிள் ஃபார்மாக வெளிப்படுத்துகிறார். அந்த சிம்பிள் ஃபார்மை கூட அவன் மறந்துட்டான். கர்த்தருடைய முன்னறிவு எல்லாத்தையும் அறிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதெல்லாம் இவங்க வந்து என்ன சொன்னால் சொப்பனத்தையும் சொல்லணும் அர்த்தத்தையும் சொல்லணும்னு அவன் சொல்கிறான். சொல்லும் பொழுது அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இதை மாதிரி ராஜா கேட்குற காரியம் வந்து வித்தியாசமாக இருக்குது. சொப்பனத்தை சொல்லும், நாங்கள் அர்த்தத்தை சொல்கிறோம். நீர் கேட்குற காரியம் வந்து எங்களுடைய லிமிட்டுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது, எங்களுடைய குறி சொல்லுதலுக்கு அது அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அதனால் எங்களால் சொல்ல முடியாது. சொல்ல முடியலன்னா நீங்கள் துண்டாடப்படுவீர்கள், உங்களுடைய வீடு எருக்களமாக்கப்படும். அவ்வளோ கண்டிஷன் அவன் சொல்கிறான். ஈ ஸ்டாண்டிங் தேர் லுக்கிங் பேக் த ட்ரீம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. இப்பொழுது அவங்க ஜபிக்கும் பொழுது என்ன ஏற்படுது என்றால் அந்த சொப்பனம் வந்து அங்கே வருது, தானியலுக்கு முன்பாக வருது. வாட்சிங் த ட்ரீம் இன் அ விஷன், அதை வந்து விஷனாக பார்க்குறான். இன்றைக்கி சயின்ஸ் என்ன செய்யுது, அது விஞ்ஞாது வந்து ஒரு காரிய ஒரு காட்சியை வந்து நமக்கு மறுபடியும் அதை பார்க்கலாம். இப்பொழுது நம்ம பிரசங்கம் பண்ணுறது நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம். இப்பொழுது சயின்ஸ் வந்து அதை செய்துன்னா எப்படி செய்கிறாங்க, சயின்ஸ் வந்து என்ன சொன்னால் அது ட்ரீ ஆஃப் நாலேஜ் மூலமாக செய்கிறாங்க. ட்ரீ ஆஃப் நாலேஜ் அவங்க வந்து அறிவின் விருட்சத்தின் மூலமாக சயின்ஸ் இன்னைக்கு இவ்விதமான காரியங்களெல்லாம் கொண்டு வருது. ஆனால் நம்ம வந்து ஜீவ விருட்சத்தின் மூலமாக அதை செய்கிறோம். ஹல்லேலூயா. நான் உனக்கு மறுபடியும் என்ன சொல்கிறேன் என்றால் அவன் வந்து என்ன சொன்னால் ரிக்கார்டு ஆய அவன் வந்து ரிக்கார்டுங்கிறத அவன் அமுக்கலை. காட்சி போயிட்டே இருக்குது, வீடியோ போயிட்டே இருக்குது, ஆனால் நேபுகாத் நேச்சார் ரிக்கார்டுங்க பட்டனை அமுக்கலை. ரிக்கார்டுங்க பட்டனை நம்பி அமுக்குனா மனசில் பதிஞ்சிருக்கும். அவன் ரிக்கார்டுங்க பட்டனை அமுக்காதனால நான் ஒரு சயின்டிஃபிக்காக சொல்கிறேன், அந்த ரிக்கார்டுன்னு போட்டிருக்கிறத அமுக்கிட்டான்னா அவன் மனசில் பதிஞ்சிருக்கும். இப்போ ரிக்கார்டுங்க பட்டனை அமுக்காதனால அவனுக்கு பிளாங்காக இருக்குது, அவனுக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் பரலோகத்தில் அது ஸ்டோர் ஆகிருக்குது. ஹல்லேலூயா. காட்ஸ் தாட்ஸ், அது காட்ஸ் தாட்ஸ் வந்து உலகத்தின் ராஜ்யங்களை விதமாக இருக்கும், கரெக்டாக துல்லியமாக நடக்குது. அது அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு, அவருடைய லைப்ரரியில் இருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த தானியல் ஜபிக்கும் பொழுது அதை ரீரன் பண்ணுறார், மறுபடியும் அதை போட்டு ஓட விடுறார். ஹல்லேலூயா. ஓட விடும் பொழுது இவன் தரிசனமாக அதை பார்க்குறான். ஹல்லேலூயா. இப்போ இவன் மனசில் பதிஞ்சிட்டு ராஜாட்ட போய் எல்லாத்தையும் சொப்பனத்தை சொல்கிறான். ஆண்டவர் அந்த இன்டர்பிரட்டேஷனை கொடுக்குறார். ஹல்லேலூயா. சிம்பிள் ஃபார்மாக இருக்கிறது. நாலு ராஜ்யங்கள், பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, இரும்பு களிமண், சிம்பிள் ஃபார்மாக இருக்குது. அதே போல் ஏழு முத்திரைகள் இன்றைக்கி சாபனத்துக்காரங்களுக்கு சிம்பிள் ஃபார்மாக இருக்குது. அதுக்கு இன்டர்பிரட்டேஷன் அவனுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசிக்கு பிரதர் பெனாமுக்கு அதை இன்டர்பிரட்டேஷனை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் சிம்பிள் ஃபார்மாகவும் நமக்கு தெரியும், நமக்கு வந்து வெள்ளை குதிரை கருப்பு குதிரை எல்லாமே நமக்கு தெரியும், இதுவும் நமக்கு தரவாக தெரியும். இந்த சொப்பனத்தையும் ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார், நமக்கு இன்டர்பிரட்டேஷனை காமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்டர்பிரட்டேஷன் ரொம்ப முக்கியம். ஆனால் சொப்பனம் தெரியாமல் எப்படி இன்டர்பிரட் பண்ண முடியும்? ரெண்டுமே ஆண்டவர் காமிக்கிறார். அதே போல் அவருடைய ப்ரோக்ராம் எல்லாமே அங்கே ரெக்கார்டில் இருக்குது. ஹல்லேலூயா. ஈ சா வாட் வாஸ் ட்ரான்ஸ்மிட்டட் டு நேபுகாத்நேச்சார். நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் என்ன போட்டு காமிச்சாரோ, என்ன வீடியோ போட்டு காமிச்சாரோ, அதே வீடியோவை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா தானியலுக்கு போட்டு காமிக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் வந்து யோவானுக்கு வந்து பத்மதீவில் அங்கே வீடியோ போட்டு காமிக்கிறார். நான் சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். ஆனால் வீடியோ போட்டு காமிக்கும் பொழுது அவன் எந்த காட்சியை பார்த்தானோ அதே காட்சியை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அந்த தரிசனத்தை நம்ம பார்க்க சிம்பிள் ஃபார்மாக பார்க்குறோம். இதை ஒரு ப்ராஃபிட் வந்து நமக்கு அதுக்கு இன்டர்பிரட்டேஷன் கொடுத்துருக்குறார். ஆமென்.
ஆமென்.
நமக்கு இன்டர்பிரட்டேஷன் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சயின்ஸ் இஸ் டூயிங் தட் ஆஃப் த ட்ரீ ஆஃப் நாலேஜ். ஆனால் நம்ம வந்து அந்த உலகத்தோடு நம்ம கான்டாக்ட் வைக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த உலகத்தோடு, அந்த நபரோடு கூட, தேவனோடு யார் சொப்பனம் கொடுத்தாங்களோ அவரோடு நம்ம அங்கே கான்டாக்ட் வைக்கும் பொழுது அந்த பேஷனோடு, அந்த பேஷன் ஆஃப் காட், அந்த தேவனோடு கூட கணம் வைக்கும் பொழுது நமக்கு அங்கேருந்து நமக்கு சிக்னல் வருகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அந்த உலகத்தோடு கான்டாக்ட் பண்ணுவது. ஹல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் நடக்கும். காட் ஹேஸ் டு பி ப்ரெசன்ட். யூ ஹேவ் டு பி இன் கான்டாக்ட் வித் the person. You have to be in contact with the person. நீங்கள் இயேசுவோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லார்ட்டையும் காண்டாக்ட் பண்ண விரும்புகிறார். உலகத்தில் இருக்க 700 கோடி மக்களையும் ஆண்டவர் காண்டாக்ட் பண்ண முடியும். எல்லாரோடும் ஒரே நேரத்துல காண்டாக்ட் பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் ஆம்னிபிரசன்ட் காடா இருக்கிறார். உங்க கூட நேரடியா காண்டாக்ட் பண்ண முடியும். உங்களோட கூட நேரடியா காண்டாக்ட் அந்த உலகத்துல இருந்து இதோ அவங்க உங்க உம்மோடு கூட காண்டாக்ட் பண்ண. டேனியலுக்கு அந்த அந்த காண்டாக்ட் வருது. விஷன் அவனுக்கு முன்னால வருகிறது. சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் ஆண்டவர் சொல்லிவிட்டார். தைரியமா போறோம். அதே போல நம்முடைய ப்ராபர்ட்டும் கூட அவர் ஒருத்தர் சொப்பனம் சொல்லும் பொழுது அவர் தரிசனமா பார்த்துட்டு இருப்பார். இவங்க சொப்பனத்தை சொல்லும் பொழுது அவருக்கு முன்னால தரிசனம் வரும். அவங்க ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இவர் கரெக்டா சொல்லுவார். அவங்க அம்மா சொப்பனம் காணும் பொழுது அவங்க பிரதர் பெர்னாண்ட சொல்லும் பொழுது அவங்க அம்மா பண்ண அதுங்க மறந்த காரியத்தெல்லாம் இவர் திருப்பி சொல்றாரு. நிறுத்துங்க நான் சொல்றேன் அப்படிங்காரு. பாருங்க தானியலை போல ஒரு தீர்க்க தரிசி தான் பிரதர் பெண்க. சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொன்னார். ஹல்லேலூயா. நம்ம ராப்சரை நம்ம சந்திக்கணும். சந்திக்கணும்னா ஆண்டவருக்கும் நமக்கும் காண்டாக்ட் வேணும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபம் வந்து ஃப்ளூவெண்ட்டாக போகுது. எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாதபடி, மனக்குழப்பம் இல்லாதபடி ஜெபம் ஃப்ளூவெண்ட்டாக போகுதுன்னா நீங்கள் காண்டாக்ட் கிடச்சிட்டு உங்களுக்கு ஆண்டவருக்கும் காண்டாக்ட் கிடச்சி அல்லது என்கேஜாக இருக்கும். நான் ஃபோன் பண்ணும்பொழுது என்ன செய்யும், பிஸியாக இருக்கிறவங்க அப்படின்னு வரும். அப்போ உங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்காது. அவங்க யார்ட்டையா ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து அந்த ஜபம் நம்ம பண்ணும் பொழுதே தெரியும் நம்ம ஜபம் வந்து ஆவியில் பண்ணுறோம். இப்பொழுது ஜபம் வந்து என்ன செய்ய, ஆண்டவருக்கு நமக்கு கனெக்ஷன் கிடைச்சிட்டு. ஹல்லேலூயா. இவங்க ஜபிச்சுட்டே இருந்தாங்க, கனெக்ஷன் கிடைச்சிட்டு. டேனியல் கனெக்ஷன் கிடைச்சிட்டு. இப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவனுக்கு போட்ட அதே பிக்சரை வந்து இப்போ இவனுக்கு தரிசனமாக காண்பிக்கும் பொழுது பாருங்க, பரலோகத்தின் தேவனோடு காண்டாக்ட் பண்ணுறது தான் ஜபம், விழிப்பு ஜபம். ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஒரு சிச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் காண்டாக்ட் கிடைச்சி விட்டது என்றால் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இவ்விதமாக நமக்கு பண ப்ராப்ளம் இருக்கும் பொழுது, மணி ஃபைனான்சியல் ப்ராப்ளம் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவரோடு கூட அந்த காண்டாக்ட் கிடைச்சின்னா அது நமக்கு பணம் வந்த மாதிரி தான் அர்த்தம். அதே போல் வியாதியாக இருக்கும் பொழுது, சிக்னஸ் நமக்கு வரும் பொழுது ஆண்டவருக்கும் நமக்கும் காண்டாக்ட் கிடைச்சிட்டுனா முடிஞ்சு போச்சு, வியாதி முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா.
ஆமென்.
எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிட்டது. அதனால அந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ணுவது. ஆண்டவர்கிட்ட கனெக்ஷன் கிடைக்க முடியாது. சும்மா வந்து ஜெபத்தை அப்படியே மனப்பாடமாக ஒப்பிச்ச மாதிரி அல்ல. அந்த பிள்ளைகளை எப்படி அம்மா வாசியதையும் அப்பா வாசியதையும் இந்த மாதிரி கிடையாது. நம்ம சின்சியராக ஜெபிக்கும் பொழுது அவருக்கு நமக்கு காண்டாக்ட் கிடைக்கிறது.
ஆமென்.
அப்படி கிடைக்கும் பொழுது இதான் ஜெபம் சீல்ஸ் ஓப்பன் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. ப்ராப்ளம் சால்வ் ஆகிவிட்டது. ஆமென். இதை பேண்டா ஏழு முத்திரைகள் வந்து அவர் பேசணும்னு சொல்லி அவர் வந்து ஜெபசன் வில்ல காத்திருக்கும் பொழுது அவர் ஸ்காஃபீல்டு பைபிளை வச்சு எவ்வளோ பார்க்குறார். அதை புரட்டி 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 பார்க்குறார். பார்த்து குறிப்பெல்லாம் எடுத்து பார்க்குறாரு. ஒன்றும் அவருக்கு திருப்தி வரல. திடீர்னு லைட்டு வந்தது, வெளிச்சம் வந்தது. ஈச் ஏஞ்சல் கேம் ஈச் டே. ஒவ்வொரு தூதனும் ஒவ்வொரு நாளும் வந்து முத்திரையின் ரகசியத்தை வெளிப்படுத்தும் பொழுது அது வேறு அந்த உலகத்துலேருந்து காண்டாக்ட் கிடச்சிட்டு. அதே போல் நம்ம ஜெபம் பண்ணுறது இங்கே நம்ம கூரைக்கு மேலே போகிற மாதிரி அப்படி இல்லை, அந்த உலகத்துக்கு அது போகணும். ஹல்லேலூயா. அது ஒரு தூபமாக இருக்குது. அங்கே காண்டாக்ட் கிடச்சிட்டுன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. நீங்கள் அந்த அளவுக்கு ஜெபிக்கணும். தானியலும் அவனுடைய அந்த தோழர்களும் அவிதமாக ஜெபிக்கும் பொழுது அங்கே காண்டாக்ட் கிடச்சி விட்டது. கர்த்தர் அங்கே கிரியை செய்தார். ஆமென்.
ஆமென்.
யாக்கோபு ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணான், காண்டாக்ட் கிடைத்து விட்டது. நீர் என்னை ஆசீர்வதித்தாலோடைய உடம்பு ஆசீர்வாதத்தை பெற்றான். விழிப்பு ஜபம் செய்தான் யாக்கோபு. அதே போல் சாமுவேல் விழிப்பு ஜபம் செய்தான். எதுக்காக? அந்த சவுல் பின்வாங்கி போயிட்டானே, அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணோம், அவனை அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டோம், அவன் என் வார்த்தையை மதிக்கலை, பின்வாங்கி போயிட்டான். ராத்திரி முழுதும் தூக்கம் வராமல் ஜபம் பண்ணான். நீ எது வரைக்கும் ஜபம் பண்ணிட்டு இருப்பான்? ஈசாயின் குமாரன் தாவீதை வந்து அபிஷேகம் பண்ணு பாருங்க, உடனே அவனுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. அதே போல் இங்கே தானியல் ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு ஆன்சர் கிடைத்து விட்டது. ஆமென். அப்போஸ்தல காலத்தில் இந்த சபையார் எல்லாரும் பேதுருக்கு ஜெபம் பண்ணும் பொழுது அவனுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அவங்க ஜெபம் வந்து அங்கே காண்டாக்ட் ஆகிவிட்டது. பேஷன் ஆஃப் கிரைஸ்டோட காண்டாக்ட் ஆகும். அந்த உலகத்துக்கு அது போயிட்டு. ஹல்லேலூயா. அந்த உலகத்திலேருந்து ஒத்தாசை வர வேண்டும். அங்கிருந்து அவனுக்கு என்ன செய்யுது என்றால் பதில் வருகிறது. அதனால நம்முடைய ஜெபம் வந்து அந்த மாதிரி ஆவியில் நம்ம ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். Pray for revelation. அந்த ரெவலேஷனுக்காக ஜெபித்தான். அந்த ட்ரீமும் அந்த இது அங்கே கணும். அப்பொழுது என்ன செய்ய, அப்படி வெளிப்படுத்துற உடனே அந்த ராஜா சொல்கிறாரு, இவனுக்கு இவனை கும்பிடுங்க, கடவுள் இவன். அவனை வந்து அந்த 46 வசனத்தை வாசிக்கலாம். 46 வசனம்.
ராஜ் அப்பொழுது ராஜாவாக நேபுகாத்நேச்சார் முகங்குப்புறவிழுந்து தானியலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபங்காட்டவும் கட்டளையிட்டான்.
பாருங்க அந்த அவன் தேவரா தேவர்கள் எனப்படுவார்கள் சொல்லி அவன் காட் தான்னு அவன் நினச்சிட்டான். ஏன்னா சொப்பனமும் அர்த்தத்தையும் உங்களுக்கு அவிதமான கான்டெக்ட் கிடைச்சின்னா நீங்கள் வந்து தேவர்கள் என்று அழைக்கப்படும் தேவசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களாக இருக்கிறார்கள். ஸ்மால் காடு நீங்கள் ஒன்லி காடு அவர் இல்லை, நீங்கள் ஸ்மால் காடாக இருக்கிறாங்க. ஆதாம் வந்து ஸ்மால் காடு, அமீச்சர் காடு, மைனர் காடு. யோவான் 10:35 தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு தேவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அவிதமான ஒரு அந்த ஆண்டோருக்கும் உங்களுக்கும் காண்டாக்ட் கிடைச்சா நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாயிருந்தீங்க. தானியல் அவிதமாக மாறினோம். ஏன்னா அந்த ஜப வாழ்க்கையை அவனை அப்படி பண்ணு, அந்த விழிப்பு ஜபம் அவனை கொண்டுச்சு. நம்ம மந்த்லி கண்டிப்பாக விழிப்பு ஜபம் செய்யணும். தானியல் நமக்கு பேட்டர்னாக இருக்கிறான். அடுத்தபடியாக தானியல் 9:1-2 வாசிக்கலாம்.
நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து
கொண்டேன்.
பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரே ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேடேன் முகத்தை அவருக்கு நேராக்கி.
முதலாவது டெய்லி பிரேயர், வழக்கமாக ஜெபிக்கிற ஜபம் அவனுக்கு இருந்தது. ரெண்டாவது விழிப்பு ஜபம், மூணாவது உபாச ஜபம். இந்த மூணையும் நம்ம கடைப்பிடிச்சோம்னா தானியலை போல நம்ம காரியங்கள் ஜெயமாக இருக்கும். இப்பொழுது தானியல் வந்து ஜெபிக்கிறான். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை படிக்கும் பொழுது எருசலேமின் பால் கடிகள் நிறைவேறித்தீர 70 வருஷம் சொல்லப்பட்டது. இப்பொழுது 68-69 வருஷம் ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க பாபிலோனுக்கு திரும்ப வேண்டும். அந்த தீர்க்க தரிசனம் வந்து நிறைவேறாமல் போகாது. எல்லாரும் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி போய் தேவாலயத்தை கட்டி எருசலேமிலே குடியேறி முன்போல் அவர்கள் இருப்பார்கள். தாவீது நாட்களில் இருந்தது போல, சாலோமனின் நாட்களில் இருந்தது போல அங்கே வந்து சந்தோஷமாக குடியேறுவார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை படித்து பார்த்த உடனே, அதை படித்து பார்த்த உடனே என்ன ஆயிட்டு, உபாச ஜபம் பண்ண ஆரம்பிச்சான். அதே போல தான் நம்ம என்ன நினைக்கிறோம், பிரதர் பிரணாம் ஹியர் ஹிம் இன் த செய்தியில் அப்படி சொல்லுகிறார். டேனியல் ரீட் பை புக்ஸ் ஆஃப் த ப்ராபெட் ஜெரேமியா விச் வாஸ் பிஃபோர் ஹிம் ஹவ் தட் 70 இயர்ஸ் தேவர் டு பி இன் கேப்டிவிட்டி, 70 வருஷம் அவர் சிறைகளாக இருப்பார்கள். இன் தீஸ் 70 இயர்ஸ் ஹி சீன் வாஸ் ஜஸ்ட் அபவுட் அப் அண்ட் ஹி சாட் த லார்ட், கர்த்தரை நோக்கி அவன் எது எப்படி, டு மேக் எவ்ரி மினிஸ்டர் ஸ்டார்ட் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங். எதுக்காக, இப்பொழுது கர்த்தருடைய வருகை நெருங்கிவிட்டது. ஹல்லேலூயா. அண்ட் இஃப் த டே வி ஆர் லிவிங் இன் வி சீ எவ்ரி சைன் மூவிங் பாயிண்ட் டுவர்ட்ஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். அவனுக்கு அவங்க எருசலேமுக்கு திரும்பி போகிற நேரம் நெருங்கிவிட்டது. அதனால உபாச ஜெபம் செய்தான். இன்றைக்கி நமக்கு கர்த்தருடைய வருகை நெருங்கிவிட்டது, நம்ம உபாச ஜபம் செய்ய வேண்டும் என்று பெண்ணை சொல்லுகிறார். உபாச ஜபம் செய்ய வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் நடக்கிற அடையாளங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. ஆமேன்,
ஆமேன்.
ஆனால் அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. He made himself ready and he called a fast and he sanctified himself. அவன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவன் வந்து ஒரு உபாச ஜபம் செய்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான். அவன் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை படிக்கிறான். அதனால் ஆபிலோனை விட்டு அவங்க வெளியே வந்தாங்க. இப்பொழுது தங்களுடைய ஹோம் லேண்டுக்கு போக வேண்டிய நேரம். கமிங் அவுட் ஆஃப் பாபிலோன் டு கோ பேக் டு த ஹோம் லேண்ட் டு காஸ் ஹிம், அது வந்து அவனை என்ன செய்தது, டு ஃபாஸ்ட் வித் தி சாக்லாத், ரெட்டு உடுத்தி அவனை உபாசம் செய்தான். அதே போல் இன்னைக்கு How much more ought to do the church of the living God to know that the time is fading out, shall be no more, and the coming of the Lord Jesus Christ and great millennium ready to set in. கர்த்தருடைய வருகை வரப்போகுது, மில்லினியம் வரப்போகுது. அப்போ அவனை விட நம்ம எவ்வளோ அதிகமாக ஜெபிக்கணும், ஃபாஸ்டிங் ப்ரேயரை விடக்கூடாது. ஏனென்றால் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆமேன்,
ஆமேன்.
உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் கர்த்தருடைய வருகை எப்படி, அந்த சீக்வன்ஸ் நான் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறேன். இதுதான் இப்பொழுது மெசேஜ். அதுதான் கொரோனா வைரஸ் வந்து அமெரிக்காவை அதிகமாக தாக்குறது. 8 நிமிஷத்துக்கு ஒருத்தர் மரிக்கிறாங்களாம், இதனால விட அதிகமாக தாக்கியிருக்கு. அமெரிக்காவில் சாவு அதிகம். இதுக்கு ஒரு முடிவு வருமா அதை கூட சொல்ல முடியாது. தமிழ்நாட்டை விட்டு கொரோனா போயிட்டா போகலை, 1000 கீழே இருக்குது ஆனால் முற்றிலும் போகலை. அது மாத்திரமல்ல லண்டன்லேருந்து ஒரு கொரோனா வருகிறது, உருமாற்றப்பட்ட ஒரு கொரோனா வருகிறது. அது இளைஞர்களையும் தாக்கக்கூடுமா? அமெரிக்காவில் ஆப்பிரிக்காவில் காங்கோ என்ற இடத்துல என்னச்சுன்னா எக்ஸ் வைரஸ்ன்ற அந்த வைரஸுக்கு பேரே சொல்ல முடியல, எக்ஸ் வைரஸ்ன்னு பரவு தான். அது மாத்திரமல்ல இப்பொழுது இந்தியாவில் பறவை காய்ச்சல் பரவுகிறது, பேட் ஃப்ளூ பரவுகிறது, இன்னும் என்னென்னலாம் வரும்னு சொல்ல முடியாது. உலகத்தில் வருகிற ஆபத்துகளை நினச்சி மனுஷனுடைய இருதயம் ஃபெயிலியர் ஆயிருமா? ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிரும். அவ்விதமாக இன்னும் என்னச்சுன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒன்றுக்கு மேலே ஒன்று வரும். ஒரு வைரஸுக்கு மேலே இன்னொரு வைரஸ் வரும். எந்த வைரஸும் முற்றிலும் ஒழிஞ்ச மாதிரி தெரியல. இப்பொழுது நம்ம அந்த சிச்சுவேஷனில் இருக்கிறோம். இது ஒரு அடையாளமாக இருக்குது. கோப கலசங்கள் ஊற்றப்படுகிறது, பயாலஜிக்கல் வெப்பன்ஸை சத்ரு பயன்படுத்துகிறான், இதமான வியாதிகள் வைரஸ்கள் வந்து கொண்டிருக்கிறது. ரெண்டு பேர் என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் பரிசுத்தாவி பெற்றவங்களுக்கு வராதுன்னு சொன்னீங்களே, நான் ஒரு விசுவாசத்தில் சொன்னேன், ஆனால் எனக்கு வந்துட்டுக்க வேலூர்லேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் மைக்கேல் காட்டு பக்கத்துலேருந்து அவர் ஃபோன் பண்ணார், நீங்கள் சொன்னீங்க பரிசுத்தாயி பெற்றா வந்து வைரஸ் கொரோனா வராதுன்னு சொன்னீங்க, எனக்கு வந்துட்டு நான் அது ஒரு விசுவாசத்தில் சொன்னேன், நான் ஒரு உற்சாக மிகுதியில் சொன்னேன், இப்போ வந்துட்டுங்கனால நீங்கள் பரிசுத்தாயி பெறலன்னு இல்லை. ஆண்டவர் வந்து என்ன செய்வார், உங்களுக்கு விடுதலை தருவார். சாத்தான் மாம்சத்தை வந்து தொடலாம், இதை தொட்டிருக்கிறோம் ஆனாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதே போல் எல்லாருக்கும் விடுதலை ஆண்டவர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஆனால் நான் சொன்னது வந்து அதை தப்புன்னு சொல்ல முடியுமா? தப்புன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அந்த ஃபெய்த் இருந்துச்சுன்னா, எனக்கு எந்த வைரஸ் உலகத்தில் இன்னும் பல வைரஸ் இன்னும் 100 வைரஸ் வந்தாலும் எனக்கு அது தொடாதுன்னு விசுவாசித்தா உங்களை தொடாது. அது ரைட்டு தான், அது அது வசனத்துப்படி தான் சொல்லியிருக்கிறேன். கோசைனில் பாதை வரல, ரத்தத்தின் கீழே இருந்தவங்களுக்கு யாருக்குமே அந்த சங்காத தூதன் வரல, அந்த அடிப்படையில் தான் நான் பேசியிருக்கிறேன். அதுக்காக ஒருத்தருக்கு வந்துட்டாங்களால பரிசுத்தாயி பெறலைங்கிறத நம்ம வந்து அவிதமாக சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்னென்னா ஒருவேளை விசுவாச குறைவு இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு சந்தேகம் பயம் இருக்கலாம், நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் வந்து என்னென்னா நீங்கள் அந்த மாதிரி விசுவாசித்தீங்கன்னா எத்தனை வைரஸ் வந்தாலும் அது என்ன வந்து தொடாது, கர்த்தர் என்னை பாதுகாப்பார்னு விசுவாசித்தா உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். நம்ம வந்து உலகத்தில் வர வைரஸை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம். நமக்கு அது என்ன காண்பிக்கிறது என்றால் அந்த கமிங் ரொம்ப சமீபமாக இருக்குது. ஆனால் பொதுவாக கர்த்தருடைய வருகைன்னு சொல்கிறோம், ஆனால் அதில் ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தேட் புல் வந்து ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்டு, இப்பொழுது வார்த்தையானது வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதன் பின்பு என்ன வரும், ஸ்கியூஸ் வரும். இப்பொழுது நம்ம அந்த டைமில் தான் இருக்கிறோம். ஸ்கியூஸ் வரும் பொழுது அதை ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணுறதுக்காக ஆண்டவர் நமக்கு ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டன் தருவார். ஆமே, அது ப்ராபர்ட்டிக்கு முதல்ல வந்துச்சு, நமக்கும் அதே மாதிரி வரும். நம்ம சொல்கிற விசுவாச வார்த்தைகளை ஆண்டவர் கனப்படுத்தி அப்படியே செய்வார். அதனால் அந்த நமக்கு அந்த அந்த சீசன் வரும் பொழுது அது வரும். அதன் மீன் டோர் க்ளோஸ் ஆகும். லாஸ் ஏஞ்சல் தண்ணிக்குள்ளே போகும் பொழுது டோர் க்ளோஸ் ஆகும், அது எந்த நேரத்துலையும் போகலாம். அவ்வளோ பேர் பிரீச்சிங் டு த லாஸ், நம்ம வந்து விளக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு பிரசங்கம் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து என் மூலமாக அது நிறைவேறிட்டாண்டவரே, நான் அதில் ஒரு பாகமாக இருக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். நான் ப்ரீச்சிங் டு த லாஸ்ட் ஒரு நாளில் செய்யணும். நான் வந்து என்ன எனக்கு தேட் புல் மேனிஃபெஸ்டேஷன் வரும், அந்த நேரத்தில் எக்ஸ்கியூஸும் இருக்கும். இதெல்லாம் நம்ம எதிர்கொள்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இதெல்லாம் சந்திப்பதுக்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துவார், சபையை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது, ஒன்று கூட கீழே விழாது. ஆண்டவர் அவ்வளோ பாதுகாப்பை நமக்கு தருகிறார். 2 காசுக்கு 5 அடைக்கலாங்குரிய விற்கிறாள் அல்லவா, அவள் ஒன்றாயிலும் என் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையில் விழுந்து போகாது. அந்த அடைக்கலான்குருவியே ஆண்டவர் அப்படி காப்பாற்றினார்னா உங்களையும் என்னை அதுக்கு மேலே காப்பாற்றுவார். ஹலோ, உலகமே தலைகீழாக போனாலும், மலைகள் நடுச்சமத்தில் சாய்ந்து போனாலும், பூமி நிலை மாறினாலும் நம்ம பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் பலத்த தூர்வம், நீதிமானருக்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஆமென். இதெல்லாம் நெக்ஸ்ட் என்ன நடக்கும், நெக்ஸ்ட் என்ன நடக்கும், தானியேல் அதுதான் நினைக்கிறான். நெக்ஸ்ட் என்ன நடக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போக வேண்டும், டெம்பிளை கட்ட வேண்டும், அங்க பலிய ரெஸ்டோர் பண்ண வேண்டும், அலங்கத்தை கட்ட வேண்டும், அங்க மகிழ்ச்சியாக குடியிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? எக்ஸ்கியூஸ் அண்ட் ஸ்போக்கன் பேர்ட். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? லாஸ் ஏஞ்சல். அதுக்கு பிறகு ப்ரீச்சிங் டு த லாஸ், அதுக்கு பிறகு நீங்க வெட்டிங் சாப்பர், அதுக்கு பிறகு நீங்க மில்லினியம். இதெல்லாம் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தானியேல் அதுக்காக ரொம்ப காத்திருந்தான், அதுக்காக ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணான். நான் வந்து பாஸ்டரா இருக்கனால நான் கூட ஒரு நாள் உபாசிக்கிறேன். நீங்க விசுவாசியா இருந்தா மந்த்லி ஒன்ஸ் நீங்க உபாசம் இருந்தா போதும், அதை சின்சியரா செஞ்சா போதும். அதிகமா உடம்ப போட்டு வருத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் அந்த நாலாவது சனிக்கிழமை சின்சியரா ஃபாஸ்டிங் இருந்தா போதும். நீங்க ப்ரேயர் லைஃப் உங்களுக்கு வேணா, டெய்லி ப்ரேயர். தானியல் தினமும் ஜெபம் பண்ணினான், தானியல் விழிப்பு ஜெபம் செய்தான், தானியல் உபாச ஜெபம் செய்யறான். நீங்க நிறைய பேர் அதை கடைப்பிடிக்கீங்க. நீங்க அதை சின்சியரா செஞ்சீங்கன்னா இவங்களுக்கு மிராக்கிள் நடக்கும். நான் என்ன சொல்லுவோம், ஒரு காரியத்துக்கு 30 நாள் ஜெபம் பண்ணு, ரொம்ப நாள் சொல்லிட்டு வருஷா வருஷமா காலகாலமா வாழ்நாள் முழுசும் அழுதுட்டே கிடக்காதங்க. 30 நாள் ஜெபம் பண்ணு விட்டுரு, அடுத்த காரியத்துக்கு 30 நாள் ஜெபம் பண்ணு. எல்லாம் ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா இது அது ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 எல்லா அற்புதமும் நடக்கும். அற்புதத்தை பிறகு வேற என்ன வழி இருக்குது? நான் வேற என்ன வழி சொல்ல முடியும்? பைபிளிக்கலா அதான் சொல்ல முடியும். நீங்க அத மாதிரி செஞ்சு பாத்தீங்கன்னா அந்த ஜெபம் கேட்கணும். சகரியா எலிசபெத் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாங்க, ஆனா அந்த ஜெபம் வீணா போல. கத்தர் வந்து ஆன்சர் கொடுக்க, இனிமேல் நம்ம ஜெபம் பண்ணான்னு விட்டுட்டாங்க, ஜெபம் பண்ணியாச்சு. அதுபோல காலகாலமா ஏன் கவலைப்படணும்? ஒரு ப்ராப்ளத்துக்காக ஒரு மாசம் வந்து 30 days 31 days இல்லை 30 days, ஒரு மாசத்தில் 31 நாள் இருக்கலாம். 30 days வந்து சின்சியராக நம்ம ஜெபிச்சா, ஹாஃப் அன் அவர் ஜெபிச்சா போதும். அந்த ஒரு மேட்டருக்காக ஜெபிச்சுட்டு அதுக்கு பிறகு ஜெபிக்காண்டா, நீங்கள் அது மேலே உங்களை நீங்கள் புலம்பிகிட்டே கிடக்காண்டா, மிரக்கல் நடக்கும். டேனியல் லைஃப்பில் அந்த ப்ரேயர் லைஃப் இருந்தது, அதனால் அவனுடைய வாழ்க்கையானது ஜெயமாக இருந்தது. சாத்தான் பைபிளும் படிக்க விட மாட்டான், ஜெபிக்க விட மாட்டான், வாலிபர்களை படிக்க விட மாட்டான், வாலிப பெண்களையும் படிக்க விட மாட்டான். மற்றவங்க எப்படி படிக்காதுன்னு தெரியல, பொதுவாக அவங்கள விட மாட்டான். எல்லாருமே விதி விலக்கு கிடையாது, பாஸ்டர் கூட விதி விலக்கு கிடையாது. சாத்தான் எப்பவுமே நமக்கு அகெயின்ஸ்டாக இருப்பான். நீங்கள் அதை ஒரு ஹேபிட்டாக கொண்டுட்டீங்கன்னா அது பிறகு சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கையில் அது ஹேபிட் ஆகிடணும். ஹேபிட் ஆகும் பொழுது அதுக்கு பிறகு உங்களை யாரும் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது, சாத்தான் உங்களை தடை பண்ண முடியாது. நீங்கள் ரகசியத்தை பிடிச்சிக்கிட்டீங்க, ஆசீர்வாதத்தை பெறுவதுக்கு, ரேப்சரில் போகிறதுக்கு ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு, இதுதான் உங்களை பெட்டர் கிறிஸ்டியனாக மாற்றும், இதுதான் உங்களை பிளஸட் பீப்புளாக மாற்றும். இதை தான் யார் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க, அதனால அவங்க ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறாங்க. டேனியல் லைஃப் வந்து ஜெயமாயிருந்தது, அவனுடைய லைஃப் சக்சஸ்ஸாக முடிஞ்சது. 4 ராஜ்யங்களை அவன் வீழ்ச்சி அடைவதை பார்த்தான், அவன் வீழ்ச்சி அடையலை. அவனுக்கு எவ்வளோ சிச்சுவேஷன் வந்தது எல்லாத்தையுமே ஜெயித்தான். அதே கர்த்தரை தானே நம்ம ஆராதிக்கிறோம், அதே கர்த்தரை நோக்கி தானே நம்ம ஜெபிக்கிறோம். சேம் காட், பழைய ஏற்பாட்டு யெகோவா, புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அப்போ சேம் காடாக இருந்தால் அதே ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஆமென். நம்மளாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இதை பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்மளால் முடிஞ்சது ப்ரேயர் பண்ணது, பைபிள் படிக்க தான், வேற என்ன நம்ம செய்ய முடியும்? ஆண்டவர் அந்த ரெண்டு தான் நம்மளை எதிர்பார்க்குறார், வேற ஒன்றும் முயற்சி நம்ம எடுக்க முடியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ரெண்டு காரியம் தான், பைபிள் அதுதான் நமக்கு சொல்லியிருக்கிறது. நம்ம அதை சின்சியராக ஜெபிச்சா கண்டிப்பாக பலன் கிடைக்கும். தானியேலின் தேவனை நம்ம இன்னைக்கு ஆராதிக்கிறோம். தானியேலின் கர்த்தர் அவர் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார், இப்பொழுதும் அவர் நம்மத்திலே இருக்கிறார். தானியேலுக்கு அந்த சொப்பனத்தை விஷனில் கொண்டு வந்தார், அந்த இன்டர்பிரிட்டேஷனை கொடுத்தார். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை, அவன் போதுமான ஜபம் செய்திருந்தான். அதனால் சிங்கங்களுக்கு அவன் பயப்படவில்லை, எந்த ராஜாவுக்கு அவன் பயப்படவில்லை, எந்த சூழ்நிலையும் சந்திப்பதுக்கு அவன் ஆயத்தமாயிருந்தான். தானியேல் விழித்து ஜெபம் பண்ணினான், உபாசி ஜெபம் பண்ணினான். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே திரும்ப வேண்டும். நம்ம ஏதேனை விட்டு வந்திருக்கிறோம், ஏதேனுக்கு போக வேண்டும். நம்ம தேவனுடைய சிந்தையிலேருந்து வந்திருக்கிறோம், நம்ம அந்த வந்த இடத்துக்கு நம்ம மறுபடியும் போக வேண்டும். நம்ம எருசலேமுக்கு போக வேண்டும். ஃபாஸ்டிங் ப்ரேயர் அவனை அது வழி நடத்தினது. அதில் எல்லாமே அவன் வாழ்க்கையில் எல்லாமே கரெக்ட். யோசேப்புக்கிட்ட கூட ஒரு குற்றம் கண்டுபிடிக்கலாம், ஆனால் தானியல்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க முடியல. யோசேப்பு பணப்பாத்திரன காரணம் சொல்லி நீ ராஜாட்ட சொல்லி என்னை விடுவி என்று சொல்லுகிறான், ஆனால் தானியல்கிட்ட அந்த குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியல. அவன் பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சிருந்தான். இப்போ ராப்சர் போனால் நமக்கு பெர்ஃபெக்ஷன் வேணும். இப்பொழுது கொஞ்ச காலம் சில வருடங்கள் நம்ம பிரயாசப்பட்டால் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம பிரயாசப்பட வேண்டும். ஜபத்துக்கு தடையாக இருக்கிற காரியங்களை அப்புறப்படுத்த வேண்டும். வாழ்க்கையை நம்ம நேர்மைப்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும். இவ்வளோ நாள் நம்ம எப்படி வாழ்ந்தாலும் அதெல்லாம் கடந்து போய்விட்டது. இந்த 2021 இது வந்து இட்ஸ் எ இயர் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும், நம்முடைய காரியங்கள் ஜெயமாக இருக்க வேண்டும். என்ன சூழலை வந்தாலும் உலகமே தலைகீழாக போனாலும் நம்மளை ஒன்றும் சேதப்படுத்தாது. நம்முடைய ஜபத்துக்கு எப்பொழுதுமே பதில் உண்டு, எல்லா ஜபத்துக்கும் பதில் உண்டு. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர், நீர் எனக்கு செவி கொடுத்தபடியாலும் எனக்கு சோத்து. அதே மாதிரி இயேசு சொன்ன மாதிரி நாம் ஜெபிக்க சொல்ல முடியும். அதில் எல்லோரும் கத்த நோக்கி நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தாவே நமக்கு சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. தானியல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார், தானியல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார், பிறப்பின் வாசலில் நிற்கும் சில தூங்கி களைத்து போனா, பிறப்பின் வாசலில் நிற்கும் சில தூங்கி களைத்து போனா, பாவம் பெருகுவே பாரம்பரன்